கேள்வி. நகத்திற்கு நிறம் நிறம் பூச்சி பூசலாமா? உதுவுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது நகத்துக்கு இந்த புதிய புதிய சாயங்கள் வந்திருக்குது, அதை பூசுறது கூடுமா, உதுவுக்கு ஏதும் தடைகள் ஏற்படுமான்னு கேட்டிருக்கிறாங்க. சில சாயங்கள் இருக்குது, அது தண்ணியை தடுக்காது. உதாரணமாக மருதோண்டி, பெண்கள் மருதோண்டி போடுவாங்க, அது உதவு செய்யும் போது தண்ணி அந்த தடுக்காது நகத்துக்கு போகிறத. சில மைகள் இருக்குது, அது தண்ணியை தடுக்கும். அப்போ பாதிக்கக்கூடியவங்க பார்க்கணும். இது பெரும்பாலும் பெண்கள் தான் அழகுபடுத்துறதுக்கு போடுவாங்க. அப்போ அது என்னங்கிறத பார்த்து தடுக்கக்கூடிய மையாக இருந்தால் அதை தவிர்த்து கொள்ளணும். சுவர்க்கம் முஸ்லீம்களுக்கு உரியது. அப்படி இருக்க ஹதீஸ்களில் சுவனத்தின் வாடை அடிக்காது இன்னார் மீது சாபம் என்றெல்லாம் வந்துள்ள ஹதீஸ்களை நம்பலாமா? குர்ஆன் அல்லாஹ்வுடைய வஹி, ஹதீஸும் அல்லாஹ்வுடைய வஹி, சஹீஹான ஹதீஸ். சஹீஹ் இல்லாத பலவீனமானது மிதிக்குது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சில நிபந்தனைகள் வச்சிருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் சஹீஹாக வருது, அதில் சாபம் வருது, சொர்க்கத்தின் வாடை அடிக்காதுன்னு வந்தால் அது முரண் இல்லை. சொர்க்கம் முஸ்லீம்களுக்கு உண்மை. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு சிலர் இருக்கிறாங்க அவங்களுக்கு சொர்க்கத்தின் வாடை அடிக்காது. நான் ஏற்கனவே சொன்னேன், கருப்பு சாயம் தீட்டுறாங்க தாடி முடி, சொர்க்கத்தின் வாடை அடிக்காது. இதே போல ஒரு பெண் கணவனுக்கு கட்டுப்படுறதில்லை. கணவன் அழைக்கிறார் இரவையில், நான் வரமாட்டேன் என்று ஒதுங்கி தூங்குகின்றாள், இவளுக்கு விடிய விடிய மரக்கனுடைய சாபம் இறங்கும் வந்திருக்கிறது. சஹீஹான ஹதீஸ். ஒரு காலம் வரும், பெண்கள் வருவார்கள், அவங்க ஒட்டக அந்த மந்தையை போன்று உச்சியில கொண்டே கட்டுவார்கள், சுவர்க்கம் செல்ல மாட்டார்கள். இப்படி வந்திருக்கிறது. வட்டி எடுப்பவர், கொடுப்பவர், ஒப்பம் வைப்பவர், சாட்சி, அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம். இப்படி வந்திருக்கு சஹீஹான ஹதீஸ். இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். பொதுவான சட்டம் ஒன்று இருக்குது, இணை வைப்பவர்களுக்கு சுவர்க்கம் இல்லை, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இணை அல்லாதவைகளை அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பான்னு வந்திருக்கு. அதிகாரம் இருந்தால்தான் அமீருக்கு கட்டுப்பட வேண்டும். இப்போது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அமீருக்கு அதிகாரம் இல்லை. எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் சேர்ந்து கட்டுப்பட தேவையில்லை என்கிறார்கள் உலமாக்கள். சரியான தெளிவு வேண்டும். ஜஸாகல்லா. இது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வந்து இப்படி பைஅத்து செய்யணும், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சேரணும், பிரிவுகளை விட்டு ஒதுங்கன்னு சொல்லும் போது ஏனைய பிரிவுகளில் உள்ள உலமாக்கள் இப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அதிகாரம் இருந்தால் தான் கட்டுப்படணும் அப்படின்னு, அதிகாரம் இல்லாட்டி கட்டுப்படக்கூடாதுங்கிறாங்க. அவங்க குர்ஆன் ஹதீஸை பிழையாக வழங்குறாங்க, நாங்கள் சரியாக வழங்குறீங்க, அவ்வளவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நாங்கள் பின்பற்றுறோம். தாடி வச்சாங்க, தாடி வைக்கிறோம். முடி வளர்த்தாங்க, முடி வளர்க்குறோம். தொழுதாங்க, தொழுவுறோம். நோம்பு பிடிச்சாங்க, நோம்பு பிடிக்கிறோம். மீசையை கத்தரிச்சாங்க, கத்தரிக்கிறோம். அப்போ நபியத்தை நாம் பின்பற்றுறோம். எல்லா விஷயத்திலும் தஸ்பீஹை தொழுதாங்க, தொழுவுறோம். லுஹா தொழுக தொழுதாங்க, தொழுவுறோம். அப்போ அந்த நபிதான் பைஅத்து எடுத்தாங்க மக்காவில். மக்காவில் நபிக்கு எந்த அதிகாரமும் இல்லை. தொழும்போது கழுத்து நசுக்கப்படுது, ஒட்டக குடலை கொண்டு வந்து மேலே போடப்படுது. அப்போ மக்காவில் சஹாபாக்கள் பைஅத்து செஞ்சு கட்டுப்பட்டாங்க. நபி ஒரு கட்டளை போட்டால் கட்டுப்படுவாங்க. சொன்னாங்க, ஹபஷாவுக்கு போங்க, எல்லாரும் போய்த்தாங்க. கொஞ்சம் பேர் யாரும் அடிச்சு உங்களுக்கு செஞ்சா கையை நீட்டக்கூடாது, மடக்கிக் கொள்ளுங்க, கட்டுப்பட்டாங்க. ஹிஜரத்து போகும்போது அலிய கூப்பிட்டு என்னோட இடத்துல படுத்துக்கொண்டாங்க, படுத்தாங்க, கட்டுப்பட்டாங்க. சொன்னாங்களா, உங்களுக்கு அதிகாரம் இல்லை, கழுத்தை நசுக்கிறாங்க, ஒட்டக குடலை மேலே போடுறாங்க, உங்களுக்கு ஒரு சக்தியில் உங்களுக்கு எப்படி கட்டுப்படுறேன்னு சொன்னாங்களா? இல்லை, இந்த வாசலை திறந்து விட்டா என்ன நடக்கும்? ஒரு புள்ள சிகரெட்டு குடிக்குது, தகப்பன் கூப்பிட்டுங்க வா சிகரெட் குடிக்காத சொல்லுவார், வாப்பா உங்களுக்கு ஒரு அதிகாரம் இல்லை, என்ன உங்களுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லுவான் அந்த பையன். அதிகாரம் இல்லையே, எதையுமே செய்யறாரு. அப்படி இல்லை, அதிகாரம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, இஸ்லாம் என்று சொன்னால் அந்த தலைமைத்துவத்துக்கு பைஅத்து செஞ்சு கட்டுப்படும். ஹதீஸ்ல வருது, அல் அமீர் ராஇன், அமீர் கண்காணி கவனிக்கக்கூடியவர். இதே போல ஒரு ஆண், ஒரு கணவன் கவனிக்கக்கூடியவர், மனைவி கவனிக்கக்கூடியவன் வந்திருக்கிறது. அப்ப கணவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? மனைவி கட்டுப்பட மாட்டீங்க, சோத்த கொண்டு வர கொண்டு வர மாட்டேங்கிறான். ஏன் உங்களுக்கு அதிகாரம் இல்லை, கட்டுப்பட மாட்டேங்கிறா. அப்ப எப்படி இந்த வாழ்க்கையை நடத்துறது? ஆனா ஹதீஸ் என்ன சொல்லுது? அவருக்கு கட்டுப்படணும், அதிகாரம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி. அல் அமீரு ராயின், அதிகாரம் இருக்கிறது வரை இல்லை. அது அந்த அமீருக்கு அதிகாரம் ஒரு காலத்தில் வர வராமையும் போகும், நபிக்கு வந்துச்சு ஆரம்பத்தில் இல்லை, பிறகு அதிகாரம் வந்துச்சு. ஈசா நபி கடைசி வரைக்கும் அதிகாரம் இல்லை, மூசா நபி ஆரம்பத்தில் இல்லை பிறகு வந்துச்சு. இப்படி நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அதிகாரம் இல்லாத காலத்தில் அந்த மக்கள் நபிமார்கள் கட்டுப்பட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப இஸ்லாம் என்பது என்ன? நபியை பின்பற்றுறது. அப்ப அந்த அடிப்படையில் இஸ்லாம் என்பது ஜமாஅத்துல் முஸ்லிமீன், ஒரு அமீருக்கு கட்டுப்படுங்கன்னு வந்திருக்கிறது, அதிகாரம் இல்லாட்டியாலும் அவர் கட்டுப்படத்தான் வேணும். ஸ்கூல்ல மாணவர்கள் ஆசிரியர்மார்கள் அதிபருக்கு கட்டுப்பட மாட்டான் சொல்லுவான், உங்கள்கிட்ட படை பலம் இல்லைன்னு. எப்படி இந்த ஸ்கூல்ல நடத்துறது? மதரசாவை எப்படி நடத்துறது? மாணவர்கள் கண்டமாய் விளையாடி தெரியவான் பாடத்துக்கு போக மாட்டாங்க, டைமுக்கு பாடத்துக்கு போனா அவங்களுக்கு அதிகாரம் இல்லை உஸ்தான்வாங்க, ஒண்ணுமே செய்யல. இது பிழையான ஒரு விளக்கம். சரியா, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சரியா வழங்கிருக்கு குர்ஆன் ஹதீஸ. அதிகாரம் இல்லாத நேரத்தில் மக்காவுல நபிக்கு சஹாபாக்கள் கட்டுப்பட்டான், அவ்வளவுதான். இது நபி வழி, அதைத்தான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பின்பற்றி. இது பிழண்டா யாரை நிரூபிக்கணும்? ஜனாசாவில் மக்கள் குறைவாக இருந்தால் அவர்களை மூன்று சப்புகளாக பிரித்து தொழுகை நடாத்த வேண்டும் என்று சில உலமாக்கள் சவுதியில் சொல்லுகிறார்கள், இதற்கு ஆதாரம் இருக்கிறதா? உங்கள் ஜமாஅத்தில் இப்படி செய்கிறீர்களா? மாலிக் இப்னு ஹுபைர் என்று ஒரு சஹாபி இருந்தாங்க நபிக்கு பிறகு. அவங்க ஜனாசா தொழுகிக்கும் போது பார்ப்பாங்க, ஆளுக்கு குறையனா மூணு சஃபாக்கி தொழுவிப்பாங்க. தொழுவிச்சுட்டு இந்த ஹதீஸை சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக. இப்படி மூணு சஃபுகள் ஒரு ஜனாசாவுக்கு நின்று தொழுதால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும், அவங்க அந்த துவா அப்படின்னு வந்திருக்கீங்க ஹதீஸை சொல்லுவாங்க. அபூதாவில் வந்திருக்கு சஹிஹான ஹதீஸ். அப்போ இது சவுதியில் உலமாக்கள் சொன்னது சரி, அதனால அவங்க சொல்றது எல்லாம் சரின்ற கருத்து இல்லை. நூற்றுக்கு தொண்ணூறு பல பத்து தான் சரி அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தில். அப்போ நாங்க அப்படி செய்யறதா இல்லையாண்டா, இதுவரைக்கும் எங்களோட ஏத்தாலையில் அப்படி குறைந்த ஆளுக்கு இல்லை, நிறைய ஜனங்கள் வர மையத்து தொழுகைக்கும் அல்ஹம்துலில்லான்னு. ஆறு ஏழு எட்டு சஃபு இருக்கும், ஒரு சஃபுல எத்தனை பேர் கிட்டத்தட்ட அறுபது இப்படி ஜனாசாவுக்கு அல்ஹம்துலா வந்து சேர்ந்துருவாங்க எங்கே இருந்தாலும். அப்படி வந்தால் நம்ம அப்படி செய்யத்தான் வேணும், வேறு இடங்களில் குறையினா மூணு சப்பு வச்சு தொழுவிக்கணும். அபூதாவில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. இக்காலத்தில் காணப்படும் பிரிவுகளில் என்ன சிறுக்குகள் காணப்படுகின்றன என்பதை விளக்க முடியுமா? அதை விளக்குறேன்னா மணிக்கணக்கில் வேணும். பிரிவுகளில் இருக்கக்கூடிய சிறுக்குகளை விளக்குறேன்னு சொன்னால் மணிக்கணக்கில் வேணும். இப்போ இது சொல்ல ஏழுமா எனக்கு வேணா ஒரு குறிப்பிட்ட சிலதை சொல்றேன். கச்சி மலையில் போய் பாருங்க, சிறுக்கு கபுரை கட்டி கிடாய் கோழி நூற்று கணக்கில் அறுக்கப்படுது. மண் தபஹலி கயிறில்லா பக்கத்து அஷ்ரக், யார் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுகின்றான் அவன் சிறுக்கு வைத்து விட்டான். நாகூர், ஏர்வாடி, அதே போல அஜ்மீர் போய் பாருங்க எப்படி சிறுக்குண்டு. சுபஹானல்லாஹ், பிள்ளைகளை கொண்டுகிட்டு வருவாங்க பல நூற்றுக்கணக்கான பிள்ளைகள், முடி தொங்குங்கன்னு நடுவில் மட்டும் எல்லாம் இறக்கி வைக்கும். நடுவுல தொங்கும், அங்க இருப்பாங்க ஆளுக்கு விளையாடு வச்சுக்கிட்டு இந்த கட்சி. கொண்ட உடனே அதியா 100 ரூபா கொடுக்கணும், ஒரு இறக் அப்படியே எடுத்து கொடுப்பாங்க. யாருக்கு? அவுலியாவுக்கு நேர்ந்த முடி. அதை கொண்டுட்டு உள்ளுக்கு போய் அவன் நெருப்பிச்சு விட்டுருவாங்க. அவங்களுக்கு நோக்கம் காட்சி. பல சிறுக்கள் அங்க நீங்க பார்க்கலாம், ஒன்னு ரெண்டு இல்ல, கொஞ்சம் சிறுக்கா பாருங்க, நூல் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சிறுக்கு சாஸ்திரம் பார்க்கிறாங்க, தெளிவான சிறுக்கு. இப்படி எத்தனையோ சிறுக்கு நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்க பார்க்கிறோம். ஆசிரியருக்கு பாடசாலையில எழும்பி நிற்கிறாங்க சிறுக்கு பிள்ளைகள், நிர்பந்திக்கிறாங்க எழும்பி நெல்லுங்கண்டு அவங்க செய்யறாங்க. பல சிறுக்குகள் இருக்கு, ஒன்னு ரெண்டு இல்ல. இந்த சிறுக்களை சொல்ல போறோம்னா மணி கணக்குல தேவைப்படும். அப்ப இந்த கபர்களுக்கு நீங்க போனீங்கன்னா தாராளமா பார்க்கலாம் சிறுக்கு. அதே போல ஏர்வாடிக்கு போய் பாருங்க, சங்கிலியால கட்டி போட்டிக்கு மரங்கள்ல கருப்பு கிடாய் கொண்டுகிட்டு வருவாங்க. கொண்டுகிட்டு வந்து அதை அறுத்து அந்த ரத்தத்தை இவங்களுக்கு அடிச்சு பேய் வரட்டு. அடி போவியா போவியா போமாட்டியா? அடி அந்த ஆளுக்கு சுகம் இல்ல, அடி தாங்கலாம். போறேன் போறேன் போறேன். எப்ப போவா? சங்கிலியால கட்டி போட்டு எப்ப போவாண்டா என்ன செய்யறது? அவங்க சொல்ற போயிருவேன், அண்டைக்கு போயிருவேன், அவுத்துடுங்க போறேன். அவுத்துட்டா ஓடுறது, போய் அங்க கணத்துக்கு வாங்கி சாவுறது. என்ன பேய் வரட்டுன்னு அநியாயம்? ஒரு கருப்பு கிடாய் எப்படி சிறுக்கு போய் பாருங்கள். அந்த ஏர்வாடியில நாகூர்ல எல்லாம் அஜ்மீர்ல போய் பாருங்க, சுபஹானல்லாஹ். இந்த பள்ளிக்கு பெரிய கிடார், இந்த பள்ளியை விட பெரிய கிடாரம் வச்சுப்பாங்க. சுத்தி வர நினைப்பாங்க பெருத்த கூட்டம், கண்டி கண்டி 10 மூடு அரிசி வரும் தட்டியாச்சு. யார் அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு நேர்த்தி வைக்கின்றான், சிறுக்கு வைத்து விட்டான், 10 மூடு அரிசி தட்டியாச்சு. அங்கிட்டு ஒரு வேன்ல வர 10 மூட உப்பு, அதையும் தட்டியாச்சு. அங்கிட்டு ஒரு புளி நேந்திப்பாரு ஒரு 50 கிலோ, அதையும் உள்ளுக்க போட்டாச்சு. சீனி வரும் 25 மூட, அதையும் உள்ளுக்க தட்டியாச்சு. அங்கிட்டு கொச்சி காத்து போட்டாச்சு. இப்படி வார அதெல்லாம் போட்டு கெண்டி 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 வார வர ஆட்களுக்கு அள்ளி அள்ளி ஒரு அந்த துடுப்பால வைக்கிறது. கொண்டுட்டு போய் வீட்டுல வச்சு தும்பாங்க. திங்கச்சில நாரிசா வாப்பாக்கு போவோம், தனி சீனி புள்ளைக்கு கொடுத்தா தனி உப்பு. சீ கசக்கு, அவுளியாட நாரிசா சொல்லாத, கசக்குன்னு சொல்லாத, இனிக்குதுன்னு சொல்லு. இன்னொரு பிள்ளைக்கு கொச்சி காய்ச்சல் போவோம். அது ஏன் கேக்குறீங்க? அந்த அஜ்மீர்ல நடக்கிற கூத்துகளை சத்தியான சிறுக்க பார்க்கணும்னு அங்க போய் பார்க்கணும். சுபகானந்தம். அப்ப அந்த பிரிவுகள்ல இருக்கக்கூடிய சிறுக்குகளை சொல்றேன்னா அது சொல்லி முடியாது. சுபகானந்தம் அல்லாஹ் பாதுகாக்கணும். சிறுக்கு வைக்கிறவங்க சொர்க்கம் போக மாட்டார்கள். கடுகு பிரமாணம் சிறுக்கு இருந்தாலும் சொர்க்கம் இல்லை. அதான் நாங்க ஜமாத்துல் முஸ்லிமீன் சொல்றது இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு 2 கடமை இருக்குது. ஒன்னு, யார் கடுகு பிரமாணம் சிறுக்கு வைக்காமல் மரணிக்கின்றாரோ அவரை சொர்க்கம் அனுப்புவது அல்லாஹ்வுடைய கடமை. யார் கடுகு பிரமாணம் சிறுக்கு வைக்கின்றாரோ அவரை நரகத்துக்கு அனுப்புவது அல்லாஹ்வுடைய கடமைதான். இன்னைக்கு சிறுக்கு தானே மலிஞ்சு போய் கிடக்குது, எங்க பார்த்தாலும் சிறுக்கு தானே. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹதீஸ் கலையில் ஒரு ராவி கதிரி முருஜி முஅத்தசிலியாக இருக்கும் நிலையில் அவர் அறிவிக்கும் ஹதீஸ் பற்றிய உங்கள் நிலைப்பாடு என்ன? தயவு செய்து விளக்கம் தரவும். இது ஹதீஸ் கலை சம்பந்தப்பட்டது, இது உலமாக்கள் கதைக்க வேண்டிய விஷயம். இந்த சந்தேகம் உள்ள உலமாக்கள் வந்தாங்கன்னா நாம் உட்கார்ந்து கதைக்கலாம். இருந்தாலும் கேள்வி வந்து நாம் பதில் கொடுக்காட்டி வேற மாதிரி நினைப்பாங்க. அதனால இது ஹதீஸ் கலை சம்பந்தப்பட்டது. பல பிரிவுகள் உலகத்தில் இருக்குது. ஹவாரிஜ், மூத்தஜிலா, கதிரியா, ஜபரியா, இதே போல இந்த காலத்திற்குரிய ஷாஃபி, ஹனபி, ஹம்பலி, மாலிக்கு, சூஃபி, அதே போல கதிரியா, இந்த இது மற்ற தரீக்காவில் உள்ளது இருக்குது, ஷாதிலியா, காதிரியா, நக்ஷபந்தியா, அப்படிலாம் பல பிரிவுகள் இருக்குது அந்த காலத்தில் இருந்து வந்து. இப்போ கேள்வி கேட்குறாங்க, ஹதீஸ் கலையில் முர்ஜியா என்று ஒரு ஆள் இருக்கிறார், அந்த கொள்கையில் உள்ளவர், அல்லது மூத்தஜிலாவில் ஒரு ஆள் இருக்கிறார், இந்த மாதிரி ராவி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க இந்த ஹதீஸை எடுப்பீங்களான்னு கேட்கிறாங்க. முர்ஜியான்னு ஒரு கூட்டம் இருந்தீங்க அந்த காலத்தில், முர்ஜியாக்கள் எல்லாம் நரகம் தான் போகணும், 72 நரகம். முர்ஜியாண்டா என்ன? அவங்களோட கருத்து இஸ்லாம் என்பது கடலை போல, அதுக்குள்ள எண்ணத்தை போட்டாலும் அந்த தண்ணி கட்டு போவாது. அதே போல ஒரு ஆள் கலிமாவை சொல்லி போட்டு அவர் என்ன சொன்னாலும் காபிராக மாட்டார், அவர் முஸ்லீம் தான். இதுதான் அவங்களோட கருத்து. முர்ஜியாக்கள் தொலை தேவையில்லை, நோபிடிக்க தேவையில்லை, ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை, கொலை செய்யலாம், சிலையை வணங்கலாம், என்னத்தையும் செய்யலாம். ஏன் இஸ்லாம் கடலை போல, அந்த கலிமா சொன்னா அவர் சொர்க்கங்கிறாங்க முர்ஜியாக்கள். இப்படி ஒரு கூட்டம். அந்த முர்ஜியாக்கள்ல ஒரு ஆள் ஒரு ஹதீஸ் அறிவிக்கும் ரிவாயத்தில் இந்த இருக்கிறார், எடுக்கலாமான்னு கேட்டிக்காங்க. எங்களுடைய நிலைப்பாடு என்ன? இது ஹதீஸ் கலையோட சம்பந்தப்பட்டது. ஹதீஸ் கலையில எழுதுறாங்க எப்படி ஒரு ஹதீச ரிவாயத்தை செஞ்சு போட்டு இமாம் அபு தாவூத் சொல்லுவாங்க, இந்த ரிவாயத்தில் ஒரு ஆள் இருக்கிறார் ஹம்மாத், இவர் முர்ஜியாக்களை சேர்ந்தவர் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த ஹம்மாத இமாம் புகாரி முஸ்லீம் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க, இவங்களோட ரிவாயத்தை ஹதீச எடுப்பாங்க, முர்ஜியான்னு தள்ள மாட்டாங்க. என்ன காரணம்? ஹதீஸ் கலையில உள்ள விதிகள்ல ஒன்று, ஒருவர் அந்த ஹதீஸை அறிவிக்கிறவர் நம்பகமானவராக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். அவர் முர்ஜியாவா இருந்தாலும் சரி, மூத்தஜிலாவா இருந்தாலும் சரி, கதிரியாவா இருந்தாலும் சரி, ஜபரியாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் பரவாயில்லை, நம்பகமானவரா இருக்கணும். அந்த ஹதீஸ் கலையில இவர் நம்பகமானவர் பிரபலமான எடுத்துருவாங்க. அதனால முர்ஜியா அப்படி ஒரு வந்தால் அவர் நம்பகமானவராக இருந்து புகாரி முஸ்லீமோட ஹதீஸை எடுத்திருந்தால் நாமளும் என்ன அதை எடுப்போம். இதுதான் எங்களோட நிலைப்பாடு. ஹதீஸ் கலையில விதியை விட்டு நாங்கள் வெளியில் போகிறது இல்லை, போக இயலாது யாருக்கும், போனால் அவங்க வழிகாட்டில் போயிடுவாங்க. அப்படி சில கூட்டம் போய் தான் குர்ஆன் மட்டும் மார்க்கம்னு சொல்லிக்கிட்டு புகாரி முஸ்லீம் ஹதீஸ்லாம் வெளியில் தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க, இது எடுக்க இயலாது அப்படின்ட்டு புதிய கூட்டம் ஒன்று தோண்டி இருக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸ் மட்டுமே மார்க்கம் என்று கூறுகிறீர்கள், அதே நேரத்தில் சஹாபாக்களின் கூற்றையும் பின்பற்றுகிறீர்கள். உதாரணம், நீங்கள் ஒரு பயானில் அம்ரு பின் ஆஸ் மரணத் தருவாயில் என்னை அடக்கிவிட்டு ஒரு ஒட்டகம் அறுக்கும் நேரம் மக்பராவில் தங்கியிருங்கள் என்று கூறியதை கூறுகிறீர்கள், அப்படியானால் அதை சரி காண்கிறீர்கள். ஆனால் அது ஹதீஸ் அல்ல, மாறாக ஒரு சஹாபியின் கூற்று. எனவே நீங்கள் உங்கள் கூற்றில் உறுதி இல்லை என்பது தெளிவாகின்றது. கோபிக்காமல் விளக்கவும், நோக்கம் நாங்களும் தெளிவு பெறுவதே, மன்னிக்கவும். உலகத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற அமைப்பு மட்டும்தான் அல்ஹம்துலில்லா குர்ஆனையும் சஹிஹான ஹதீஸையும் பின்பற்றக்கூடிய கூட்டம். மற்றவங்க இதோட சேர்த்து இஜ்மா, கியாசு, இஸ்திஹ்ஸான், மசாலிகள் முர்சலா, ஷரஉ மன் கபலனா என்று பல விஷயங்களை உள்ளுக்க நுழைச்சிக்காங்க. இன்னும் சிலர் என்ன செஞ்சுக்காங்கன்னு கேட்டால் சஹிஹான ஹதீஸ்களை வெளியில தள்ளி விட்டுட்டாங்க. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மட்டும்தான் குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும் பின்பற்று. இப்ப இந்த கேள்வி கேட்டவங்களுக்கு சந்தேகம் என்னன்னு கேட்டால், அம்ரு பின் ஆஸ் என்று ஒரு சஹாபி மௌத்தாகிற கட்டத்தில் சுகம் இல்லாம கிடந்தாங்க. அப்ப சஹாபாக்கள் பார்க்க வந்தாங்க, தன்னுடைய முகத்தை செவரு பக்கம் திருப்பி கொண்டு அழுதாங்க, தேமி தேமி அழுதாங்க. அப்ப சஹாபாக்கள் என்னண்டு கேட்டாங்க, நீங்க தான் சொர்க்கவாசி, நபியுடைய நன்மாராயம் இருக்குது, ஏன் அழுகுறீங்க மௌத்துக்கு பயந்தா? சொன்னாங்க, இல்லை, என்னுடைய வாழ்க்கையில மூணு கட்டம் போயிருக்குது. ஒன்னு மக்காவில் ஆரம்ப காலம், நபியை கொலை செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அப்படி நான் செஞ்சு இருந்தா நான் நரகவாசி. ஆனா அல்லாஹ் அந்த உள்ளத்துல இஸ்லாத்தை போட்டான், வந்து நபியிடத்திலே பைஅத்து செய்து இஸ்லாத்தை தழுவினேன். அந்த நேரத்தில் நான் மௌத்தா இருக்க சொர்க்கம், ஏன் நபி சொன்னாங்க எல்லா பாவங்களும் அழிக்கப்பட்டு விட்டதுன்னா. அதுக்கு பிறகு நபி மௌத்து, நான் உலகத்தில் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறேன், நிறைய சொத்து சுகங்கள் எல்லாம் வந்து என்கிட்ட சேர்ந்துட்டு, என்னோட வீட்டை பாருங்க, கட்டில் மெத்த போக்கு இது குதிரை அது இது காசி எல்லாம் நிறைஞ்சிட்டு. இப்போ எனக்கு என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது. அதனால என்ன கொண்டு போய் அடக்கி அடக்கி போட்டு வந்துடாம கொஞ்ச நேரம் நெல்லுங்க நின்றுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ இது கேட்குறாங்க, இது சஹாபியுடைய கூட்டை நீ எப்படி எடுப்பீங்க அப்படின்னு. சஹாபியுடைய கூட்டு தான், சில விஷயம் இருக்குது தனி சஹாபாக்களை கருத்து எடுக்கக்கூடாது. எப்படி இப்னு உமர் மக்காவுக்கு வந்தா தாடியை பிடிச்சி இப்படி வெட்டுவாங்க, எடுக்கக்கூடாது. இது ஹதீஸுக்கு முரண். உமர் ஹத்தாப் முத்தலாக் ஒரு சபையில ஒரு பெண்ணை முத்தலாக் விடுவது கூடும்தான், எடுக்கக்கூடாது. குர்ஆன் ஹதீஸுக்கு முரண். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பிரயாணத்துல நாலு சொல்றாங்களா வருவது, எடுக்கக்கூடாது. இது குர்ஆன் ஹதீஸுக்கு முரண். ஆனா சில விஷயம் இருக்கும் குர்ஆன் ஹதீஸ்ல அதுக்கு ஆதாரம் இருக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு. அம்ரு இப்னு ஆஸ் இப்படி சொன்னாங்களே என்ன போட்டுட்டு வந்துடாங்க ஒரு ஒட்டகம் அறுக்கக்கூடிய நேரத்தில் நெல்லுங்கண்டு ஏன் நிக்க சொன்னாங்கன்னு கேட்டால் சஹீஹான ஹதீஸ்ல வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மையத்தை அடக்கிற நேரத்தில் நீங்கள் உங்களுடைய சகோதரருக்கு உறுதிப்பாட்டை அல்லாஹ்விடத்தில் வேண்டுங்கள். இப்போது அவர் கேள்வி கணக்கு கேட்கப்படுகிறார், அவருக்கு துவா செய்யுங்கண்டாங்க. அப்போ நாங்கள் ஒரு மையத்தை அடக்கி போட்டு ஜமாத்துல் முஸ்லிமீன் இன்றைக்கும் அப்படித்தான் அடக்கி போட்டு கபிலா பக்கம் திரும்பி கையை நீட்டி எங்களுக்கும் இந்த மரணித்தவருக்கும் ஏற்கனவே மௌத்தான முஸ்லீம்களுக்கெல்லாம் துவா கேட்குது. இதைத்தான் அம்ரு இப்னு ஆஸ் சொன்னாங்க. இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை தான் அவங்க சொன்னாங்க. இப்படி ஒரு ஹதீஸ் இல்லை நாங்கள் எடுக்க மாட்டோம் இவங்களோட கூட்ட. இந்த ஹதீஸை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நின்று துவா கேளுங்க தான் அந்த அவங்களோட விளக்கம். வேற குர்ஆன் ஹதீஸ் இல்லாத அவங்க சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பேரப்பிள்ளைகளை உசாமாய் ஒரு சந்தர்ப்பத்தில் அமீராக நியமித்தார்கள். இது இப்படி இருக்க ஏன் ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் வாலிபர்களை அமீராக நியமிப்பது இல்லை என்று ஒரு நபர் கேட்டால் என்ன கூறுவது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை அனுப்பும்போது இவங்களை நியமித்தாங்க உசாமாவை சின்ன வயசு. அப்போ சில சஹாபாக்கள் சொன்னாங்க, என்ன சின்ன பிள்ளையை நியமிக்கிறாங்க, பெரும்பெரும் ஆள் கழிக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு தெரிவிப்பட்டு சொன்னாங்க, இப்படி தான் இவங்களுடைய தந்தை ஜெய்தை நான் ஒரு முறை நியமித்த நேரத்திலையும் குறை சொன்னீங்க, இப்போ இவருக்கு நீங்கள் குறை சொல்கிறீங்க. ஆனால் உசாமா தலைமைத்துவத்துக்கு மிக தகுதியானவர். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அதை அப்படியே பின்பற்றார். எப்படி அப்படி ஒரு வாலிபர் இருக்கிறார் தகுதியானவர் நியமிச்சு இருக்கிறான் இப்போ எங்களை கிண்ணியாவுக்கு சகோதர இருக்கிறார் ஒரு வாலிபர் சின்ன வயசு வச்சிருக்கிற தேவைப்பட்டா தானே வைக்க, தேவைப்பட இல்லைன்னா என்ன செய்யுது? அதனால் இந்த ஹதீஸ் இதுக்கு நாங்கள் மாற்றம் செய்யலை, தேவைப்படும் போது அப்படி நியமிப்போம். சிறுக்கு குஃபுர் அல்லாத ஏனைய பாவங்களில் ஈடுபடும் அமீர் அல்லது அவரால் தொழுகை நடாத்த நியமிக்கப்பட்டவருக்கு பின்னால் தொழலாமா? தெளிவான விளக்கம் தரவும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவா சொன்னாங்க, அமீர்மார்கள் பல வகையாக வருவாங்க. நல்லவங்க வருவாங்க துவா செய்வாங்க, உங்களுக்கு சாபம் படக்கூடியவங்க வருவாங்க, தொழுகையை பிற்படுத்தக்கூடியவங்க வருவாங்க, உங்களை அடிச்சு முதுகுமுள்ள முறிப்பாங்க, பணத்தை பறிப்பாங்க, இப்படியெல்லாம் வருவாங்க அமீர்மார்கள். எப்படி இருந்தாலும் அவருக்கு கட்டுப்படுங்க, அவருக்கு பெண்ணுக்கு தொழுங்க. ஒரு சஹாபி காட்டாங்க வாள் எடுத்து போராட வாங்க, சொன்னாங்க வேண்டாம், அவர் தொழுகையை நடாத்தும் வரைக்கும் அவருக்கு கட்டுப்படுங்க. பாவமான காரியத்தை எங்களுக்கு ஏவினால் அந்த பாவத்தில் மட்டும் நாங்கள் கட்டுப்படக்கூடாது. அப்ப இந்த ஏன் இப்படி சொன்னாங்க, இவ்வளவு பிரச்சனை சபிக்கிறார் முஸ்லீம்களை, முதுகெலும்ப முறிக்கிறார், காசை பறிக்கிறார். அசர் தொழுகை 4 மணிக்கு, மகரிபு 6:30, 6 மணிக்கு வாரார். சொன்னாங்க நீங்க டைமுக்கு வீட்டில் தொழுதுட்டு திருப்பி வந்து 6 மணிக்கு அவரோட சேர்ந்து பள்ளியில் தொழுங்க. ஏன் இஸ்லாத்தில் பிரிவு இல்லை, இப்படி நாங்க போனா பிரிவை காட்டும். இஸ்லாம் ஒரு ஜமாத்து ஒத்துமை, ஒரு கூட்டமைப்பு என்ற காட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால தொழுவிக்கக்கூடியவர் சிறுக்கு குஃபர் இல்ல, அவர் அந்த அமீர் ஒரு பாவம் செய்யக்கூடியவராக இருக்கிறார், அவர் தொழுவிச்சா பெண்ணுக்கு தொழணும். அவர் ஒரு ஆளை நியமிக்கிறார், எங்கிட்ட பாட்டு தொழ வேண்டியதான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு அநியாயங்கள் நடந்தா நீங்க அவரு கட்டுப்படுங்க, உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் நீங்க முறைப்பாடுவீங்க அப்படின்னா. அதனால வந்துட்டு இந்த மாதிரி இந்த தலைமைத்துவம் இருக்கிற இதுக்குள்ள முழு கட்டுப்பாட்டோட நாங்க இருக்கணும், அப்பதான் நம்ம சொர்க்கம் போகணும். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்னைக்கு ஜும்மாவில் விளக்கப்படுத்தணும், ஒரு உண்மை விசுவாசி யார் என்றால் கடிவாளம் படப்பட்ட ஒட்டகத்தை போல இருப்பார் அமீருக்கு முன்னால். ஒரு முஸ்லிமின் ஒரு முஃமின் விபச்சாரம் செய்யும் போது அவரது ஈமானை அல்லாஹ் கைப்பற்றுகிறான், அதன் பிறகு அவர் மீண்டும் முஸ்லீம் ஆகின்றான் என ஹதீஸ் வந்துள்ளது. எனினும் மீண்டும் முஸ்லீமாக பைஅத் செய்யவில்லையே என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதனால பைஅத் இல்லை என்று வருமா? இல்ல, பைஅத் செஞ்சு ஒரு ஆள் முஸ்லீம் ஆகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பைஅத் செஞ்ச ஒரு முஸ்லீம் வந்தார், கையில நூல் இருந்துச்சு, தெரியாது. கேட்டாங்க என்னண்டு, சொன்னார் எனக்கு நடுக்கம் பயம், நூல் கட்டிங்க, பிச்சி வீசி. இந்த நூல் கையில இருக்கும்போது நீ மௌத்தா போனால் நீ ஒரு காலமும் நரகத்திலிருந்து வெளியேற மாட்டாய், பிச்சி வீசிட்டாங்க. திருப்பி பைஅத் எடுக்கையில் அதான் தௌபா. அங்கே தௌபா செஞ்சு மீண்டுட்டார், திருப்பி அவர்கிட்ட பைஅத் எடுக்கிறன்னு இல்லை. ஒரு அமீர் நினைச்சா பைஅத் எடுப்பார், கையை நீட்டுங்கன்னு அவர் நீட்டணும் கட்டுப்பாடு. இந்த ஹதீஸ்ல வருது, ஒரு ஒரு விபச்சாரத்தில் ஈடுபடும் போது ஈமான் மேல போய் நிற்கும், அல்லாஹ் கைப்பற்றிரண்டு வரையில்லை, மேல சுத்தி சுத்தி இருக்கும். அவர் அதிலிருந்து விடுபட்ட உடனே வந்து இறங்கிக் கொள்ளும். அவர் காஃபிரா போய்த்தார், திருப்பி பைஅத் செய்யணும் இஸ்லாம் சொல்ல இல்லை. காஃபிரா போய்த்தார் ஒரு ஆள், எப்படி ஜமாத்தை விட்டு போய்த்தார் வழியில, இதுல நான் கட்டுப்பட மாட்டேன். இப்ப அவர் முஸ்லீம் இல்லை, திருப்பி வந்து பைஅத் செஞ்சு சேரணும். சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா என்பதை ஓதினால் சுபஹான ரப்பில் அலா என்பதை தொழுகையில் மட்டும் ஓதுவதா அல்லது குர்ஆன் ஓதும் போதும் ஓதுவதா? தொழுகையில் சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா வெள்ளிக்கிழமை மத்த நேரம் ஓதணும், அப்ப சுபஹான ரப்பில் அலா என்று ஓதிக்கொள்ளணும். இதே போல நாம பார்க்கிறோம் ஆமீன் தொழுகையில பாத்தியா சூரா ஓதுனா ஆமீன், சும்மா நாம குர்ஆன் ஓதுறோம் உட்கார்ந்து அதுக்கு ஆமீன் இல்லை. தொழுகையில் ஓதும் போது சுபஹான ரப்பில் அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அதை நாங்கள் பின்பற்றி சொல்ல வேண்டியது. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற சூரா இறங்கியதன் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரண செய்தி வந்துவிட்டதென உணர்ந்து கொண்டார்கள் என ஒரு ஆலிம் கூறியுள்ளார், இது உண்மையா? அப்படியானால் எதில் ஆதாரம் உள்ளது? இந்த விஷயத்தில் சஹிஹான ஹதீஸ்களை கொண்டு எல்லா தப்சீர்களையும் எழுதியிருக்கிறாங்க. தப்சீர்களை பல இருந்தாலும் இந்த விஷயத்தை சரியாக எழுதியிருக்கிறாங்க. இந்த சூரா இறங்கின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழங்கி நமக்கு மௌத்து வரப்போகுது என்று. இதே போல பாருங்க, உமர் ஹத்தாபுடைய சூராவில் இப்னு அப்பாஸ கிட்ட வச்சு கொள்வாங்க, ஒரு சின்ன பிள்ளை. அப்ப பெரும்பெரும் சஹாபாக்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு விமர்சனம் செஞ்சாங்க, பெரும்பெரும் ஆட்கள் இருக்கும் போது சின்ன பிள்ளைகளை கொண்டு வைக்கிறீங்களா அப்படின்னு. அப்ப ஒரு முறை எல்லாரையும் கூப்பிட்டு இந்த இதா ஜா அநசுருல்லா என்ன வழங்குதுன்னு கேட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்க இதுல மக்கா வெற்றி தான் அல்லாஹ் குறிக்குது அப்படின்னு. அப்ப இப்னு அப்பாஸ் கேட்டான் என்ன சொல்றீங்க, சொன்னாங்க இதுல நபியுடைய மரணம் தெரிகிறது என்றாங்க. அப்ப சஹாபாக்கள் சில இப்படி வழங்கி வச்சிருக்கிறாங்க, என்னன்னா இந்த ஆயத்துல அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் மக்கள் கூட்டம் கூட்டமாக இதற்குள் நுழைவார்கள், நபியே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து இஸ்திகார் செய்து கொள்ளுங்க வந்திருக்கிறது. அப்ப யதார்த்தத்தில் பத்தக மக்காவுக்கு போற கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. இதைத்தான் அந்த சஹாபாக்கள் வழங்கியிருக்கிறான். இதில் ஒரு பிழை இல்லை. இஸ்லாத்தை ஏற்ற ஒருவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினால் அவர் முர்த்தத் என்பது இஸ்லாத்தின் கருத்து. அப்படியானால் ஒரு வீட்டில் கணவன் அல்லது மனைவி இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டனர். இந்த வீட்டில் உள்ள கணவன் அல்லது மனைவி இஸ்லாத்தில் உள்ளனர். அந்த வீட்டிற்கு போகலாமா? ஆதாரம் தரவும். இஸ்லாத்தில் ரித்தத்தண்டு ஒன்று இருக்கிறது. நிறைய பேர் புதுசாக சொல்கிறாங்க ஜமாத்துல் முஸ்லிமீன் தான் வந்து அறிமுகப்படுத்தினது. இல்லை, இஸ்லாத்தில் இருக்குது ரித்தத், முருத்தத்தில் இருக்குது, குர்ஆன்லேயும் இருக்குது. ஒமன் யர்தத்த மின்கும் அன் தீனிஹி, யார் உங்களுடைய தீனில் இருந்து நீங்கள் முருத்தத்தாகின்றீர்களோ அல்லாஹ் வேறு ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான். ஷாஃபி மதுஹபில் கூட அந்த காலத்தில் எழுதி வச்சுக்காங்க. சஃபீனத்து நஜாண்டு ஒரு புஸ்தகம், அதில் எழுதியிருக்கிறாங்க. ஒரு ஆள் காட்டுக்கு போனார், தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு நாய் வருவது தாவத்தில், என்ன செய்யணும்? தண்ணி அந்த நாய்க்கு கொடுக்கணும். கொடுத்துட்டு இவர் தயமம் செஞ்சு தொடலாம். அதே நேரத்தில் ஒரு முருத்தது வாராது, நாக்க வெளியில் போட்டுக்கிட்டு தாகம் தாங்க இலையில. ஷாஃபி மதுகப்படி சட்டம், தண்ணி அவருக்கு கொடுக்கக்கூடாது. இவர் தண்ணியில் ஒலி செய்யணும் என்று எழுதியிருக்கிறாங்க. அப்போ அந்த காலத்தில் இது புழக்கத்தில் இருக்குது. இப்படி அப்போ குரான்லையும் இருக்குது, ஹதீஸ்லையும் இப்படி இருக்குது. நபியுடைய காலத்தில் கூட நடந்துச்சு. எட்டு பேர் முருத்ததாபை தான் நபியுடைய காலத்தில் மதீனாவில் இருந்து முருத்ததாகி வந்து மக்காவில் ஒழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இதே போல ஒருவர் முருத்ததாக யமனுக்கு ஓடிட்டார். பிறகு அவருக்கு வழங்கிச்சு இது ஹக்கு, நாம செஞ்சது போல தகவல் கொடுத்தார் மதீனாவுக்கு. கேளுங்க நபிட்ட, எனக்கு வரலாமா கேட்டான். சொன்னா தாராளமா வாங்க. வந்த உடனே திருப்பி பையத்தை எடுத்தாங்க. அப்படி இருக்குது ரித்தத்து முருத்தத்துன்னு இருக்குது. அப்போ ஒரு வீட்டில் ஒரு ஒரு ஆள் முருத்ததா போய் இருக்கிறார் என்று சொன்னால் அங்க பார்க்கணும். அந்த வீட்டு தலைவர் முருத்ததா போன அந்த வீட்டு ஒரு முஸ்லீம் போறது சரி வராது, சிக்கல் கூடாதுன்னு நம்ம சொல்ல இல்லை. அங்க பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க விரும்ப மாட்டான் ஒரு ஆள் அங்க போறது. ஏன்னா அவங்க இந்த ஜமாத்துல இல்லை. இப்ப மற்றவங்க அங்க போயிருக்க கதைக்க தேர்த்தின்னு குடிக்கல அவங்க விரும்ப மாட்டான். அதை நாம தவிர்த்து கொள்ள வேண்டியதான். அவங்களோட புள்ள குட்டில யாரும் ஒரு ஆள் அப்படி ஜமாத்துல இருந்து போய்த்தாருன்னு சொன்னா வீட்டு தலைவரெல்லாம் ஜமாத்தில் இருந்தாங்கன்னா அது ரெண்டாவது விஷயம், அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. அது அவங்களுக்கு தான் அதிகாரம். இது ஒரு நலனை கருதி நாம சொல்றது. அவங்க ஒரு காலமா விரும்ப மாட்டாங்க, அதனால நம்ம அந்த வீட்டுக்கு போகாம இருக்கிறது சிறந்தது. பக்கத்து வீட்டுக்கு பர்தா இல்லாமல் போகலாமா? அதாவது மறைப்பு இருந்தா போகலாம். சில வீடுகளுக்கு பின்னுக்கு வாசல் போட்டிருப்பாங்க, அங்கே ஆண்களை புத்தனை இல்லைன்னு சொல்லிச்சுன்னா போகலாம். ஆண்கள் இருப்பாங்கன்னு தெரிஞ்சா பர்தா முகத்தை மூடிக்கிட்டு தான் போகணும். முத்துகளால் டிசைன் போட்ட அபாயா பர்தா போட முடியுமா? குர்ஆன்ல இருக்குது, உங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தாதீர்கள். அழகு அலங்காரம், உடல் அழகு, உடை அழகு, நகை அழகு, இதை வெளிப்படுத்தக்கூடாது. இதை மறைக்கணும் ஒரு பெண். அதுதான் நாங்க மேல ஒரு பர்தா போடுறது கருப்பு. உள்ளுக்குள்ள வேண்டியது உடுத்தலாம். அப்போ அதை மறைக்க போட்டதை திருப்பி அதை அழகுபடுத்தினால் அதுக்கு இன்னொன்று போட வேண்டி வரும். அதுக்கு பட்டன் பிடிக்கிறது, சிவப்பு பச்சை ரேந்தையெல்லாம் பிடிக்கிறது கூடாது. நார்மலான ஒரு கருப்பு ரெடி ஒரு கலர்ல மேல போட்டுக்கொள்ளணும். அதை அழகுபடுத்த கூடாது. இடதுகாலில் மருதோண்டி போடலாமா? இடது கையில் காலில் மருதோண்டி போடலாமா? பெண்கள் மருதோண்டி போடலாம், அது குங்குமம் போடலாம் தலைக்கு. அப்படி வித்தியாசம், அதுக்கு போடுங்க இதுக்கு போடக்கூடாதுன்னு அப்படி ஒன்றும் வரையில்லை. பாடசாலையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பெண்கள் கலந்து கொள்ளலாமா? பர்த அமைப்பில் கலக்கலாம். ஏதோ நிகழ்ச்சி இருக்கும் நடக்குது, வைத்திய சம்பந்தப்பட்டு அது வழக்கம் கொடுக்குறாங்க, நலும்பு பற்றி வழக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு நாங்கள் ஃபர்தாவோட அமைப்பில் போய் ஒதுங்கி ஆண்கள்கிட்ட உட்காராம வேறு பக்கத்தில் உட்காந்து கேட்கலாம். அதே இடத்துல வீட்டில் ஆண்கள் இருந்தால் அவங்கள அனுப்புவோம், நாம சும்மா அந்த இடத்துல போக வேண்டிய தேவையில்லை. பொதுவான சட்டம் அல்லாஹ்வுத்தால குர்ஆன்ல சொன்னால் பெண்களுடைய வேலை வீட்டில் இருக்கணும். கர்ணபி புயூத்தி கொண்டு உங்களுடைய வீடுகளில் தங்கியிருந்தீர்கள். வலா தபருஜின தபருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, முன்னே கால ஜாஹிலியத்து பெண்கள் சுத்தி தெரிவதில் சுத்தாயிருந்தார். இது பொதுவான சட்டம், தேவை ஏற்பட்டால் போகணும், இல்லை வீட்டில் அடங்கி இருக்கணும், அதுதான் அவங்களுக்கு சிறந்தது. ஈரான் பர்தா ஜில்பா போடலாமா? ஈரான் பர்தா மிக மோசமானது, அது வந்துட்டு ஒரு அழகில்லாத பெண்ணையும் அழகிய போல காட்டக்கூடியதெல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் அந்த மாதிரி சொன்னேன் பர்தாண்ட என்னாண்டு இந்த மாதிரி அழகுபடுத்தினர்களை நாங்கள் போடக்கூடாது. கபிலாவின் பக்கம் கால் நீட்டி தூங்கலாமா? தூங்குறதுக்கு இஸ்லாம் சொல்லித்தந்த முறை என்ன? வடக்கு கிழக்காக தான் படுக்கணும், மையத்து வைக்கிற மாதிரி. அப்போ கிபிலா பக்கம் காலில் நீட்டினா கிழக்கு பக்கம் தலை வரும். இது நபி வழிக்கு முரண். சும்மா ஒரு நாள் உட்காந்துக்கிட்ட கிபிலா பக்கம் காலில் நீட்டினா அது கூடான்னு நாம் சொல்ல இல்லை, அது கூடும். படுக்கும்போது கிபிலா பக்கம் நீட்டக்கூடாது, படுக்கக்கூடாது, இங்கிட்டு வடக்கு தெற்காக தான் படுக்கணும். இஸ்லாத்தின் ஒளியில் பைத்துல் மால் என்றால் என்ன? இதற்கு கால நிர்ணயம் தொகை நிர்ணயம் உண்டா? இது வந்துட்டு தலைமைத்துவ அமீரோடு சம்பந்தப்பட்டது, அதனால இது பொதுமக்களுக்கு தேவைப்படாது. வழக்கு பைத்துல் மால் அது அமீரோடு சம்பந்தப்பட்டது, பொதுமக்களுக்கு இதுல எந்த இதுவும் தொடர்பு உண்டாகாது. பைத்துண்டா வீடு, மாலுண்டா காசி. அப்ப பைத்துல் மால்டா என்னண்டா தலைமைத்துவத்தில் சேரக்கூடிய ஜக்காத்து சதக்காக்கள் அந்த காசிக்கு தான் பைத்துல் மாலுங்கிறது. அது அமீருடைய பொறுப்பு, அவர் எடுப்பார், யார் யாருக்கு கொடுக்கணும் கொடுப்பாரு, அவர் தான் எல்லாட்ட பதில் சொல்லுவார். அதுல பொதுமக்கள் போய் தலையாடிச்சு இந்த முறை எவ்வளவு வந்துச்சு, என்ன செஞ்சீங்க, யாருக்கு கொடுத்தீங்க, உரிமையே கிடையாது. உடன் பிறந்த சகோதரன் மனைவியினுடைய தாய் உடன் பிறந்த மற்ற சகோதரனுக்கு மகரமாவார்? உடன் பிறந்த சகோதரனின் மனைவியினுடைய தாய் உடன் பிறந்த மற்ற சகோதரனுக்கு மகரமாவாரா? அவர் கல்யாணம் முடிச்சாரு, அவருக்கு தான் மகரம். அவருடைய சகோதரர்களுக்கு இவங்க மகரமாக மாட்டாங்க. பைஅத் செய்த ஒரு மனைவி ஆண் இல்லாத பெண் பாடசாலைக்கு சென்று கல்வி கற்கலாமா? கல்வி கற்கலாமாவா, கற்றுக் கொடுக்கலாமாவா? பைஅத் செய்த ஒரு மாணவி ஆண் இல்லாத பெண் பாடசாலைக்கு சென்று கல்வி கற்கலாமா? பிரச்சனையே இல்லையா? ஆம்பளை இல்லையா? அங்க யாரும் தனி பெண்கள் லேடிஸ் காலேஜுக்கு கேட்கிறாங்க, வெறுமனா போய் படிக்கலாம். ஆனா இப்ப கேள்வி, பெண்கள் படிச்சு என்ன செய்ய, ஜமாத்துல் முஸ்லிமீன்ல ஒரு பெண் படிச்சு என்ன செய்யன்னு கேட்கிற. அவங்க போய் இப்ப இந்த காலத்துல இந்த அரசாங்க ஜப்புகள் செய்யலாமா? சரியான கஷ்டம். அதாவது பெண்களுடைய வேலை வீட்டில் இருக்க வேண்டாம், ஆண்கள் சம்பாதிச்சு கொண்டு கொடுப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்க வேண்டிய, அவங்க சமைக்கணும், இது பண்ணணும், கணவனோட உடுப்புகளை கழுவணும், இது பண்ணணும், பிள்ளைகளை கவனிக்கணும், கணவன் போய் உழைச்சிக்கிட்டு வருவார். அப்போ ரெண்டு பேர் இவங்களும் படிக்க போனா, கணவனும் படிக்க போனா, அவங்களும் படிப்பிக்க, இவங்களும் படிக்க போனா என்ன நடக்கும்? அந்த பிள்ளைகள் இது, அது பிள்ளைகள் சீரழிவு நிறைய இடங்கள். அப்படி செய்யக்கூடாது, நாங்கள் அப்படி செய்யக்கூடாது. குர்ஆனில் பின்வரும் வசனங்களுக்கு விளக்கம் தாருங்கள். சூரா அல் முஃமினில் வசனம் 27 நம்முடைய உத்தரவு வந்து அடுப்பு கொதிக்க ஆரம்பித்து விட்டால். இது என்ன நூஹ் நபியுடைய சம்பவம். நூஹ் நபியுடைய காலத்தில் அவங்க சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் போது அல்லாஹ்வுத்தால உங்களை அழிக்கிறதுக்கு, மற்றவங்களை அழிக்கிறதுக்கும், நூஹ் நபியில் அந்த கப்பலை கலப்புறதுக்கும் என்ன செஞ்சான், கட்டளை போட்டான். வானத்துக்கு மழையை பொழி, பூமிக்கு கட்டளை போட்டோம், பூமியை தண்ணியை வெளியாகும். அப்ப ரெண்ட நடந்துச்சு, கப்பல் புறப்பட்டுட்டு மற்றவங்க எல்லாம் அழிஞ்சிட்டான். அதுதான் தெளிவா இருக்கு, அந்த வசனத்திலே விளங்கிக் கொள்ளலாம. சூரா அல் அல் குர்ஆன் ஹதீஸை ஏற்கனவே குர்ஆன் ஹதீஸ் ஏற்கனவே அருளப்பட்ட பின்னர் மாற்றப்பட்ட சட்டங்கள் உள்ளனவா? அவ்வாறு இருக்குமாயின் தற்போது எதனை பின்பற்ற வேண்டும் என்பதை சாதாரண மனிதன் எவ்வாறு இனங்கண்டு கொள்வது? அதான் நாம சொன்ன இது, இதுக்குத்தான் ஒரு இஸ்லாம் இப்படி ஒரு தலைமைத்துவத்தை வச்சிருக்கிறது. அதுக்கு உலமாக்கள், அதுக்கு ஒரு சபை, பொதுமக்கள் தனிய குர்ஆன் ஹதீஸை பார்த்து விளங்கி அமல் செய்ய போனா சிக்கல் தான் வரும். அதெல்லாம் ஒரு தலைமைத்துவத்துக்குள்ள கட்டுப்பாடு இருக்கணும். அந்த தலைமைத்துவத்தின் மூலம் அழகா உலமாக்கள் இந்த மார்க்கத்தை விளக்கப்படுத்துவாங்க, எது மாற்றப்பட்டது, எது மாற்றியது. இப்ப ஆரம்பத்தில் பாருங்க, சிலது தெளிவா வாசிக்கும் போது விளங்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குந்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், நான் கபர்களை சந்திப்பதை தடுத்திருந்தேன், இப்ப நீங்க போய் சந்திங்க வந்திருக்கு. அப்ப இதை பார்க்கும்போது வளர்ந்தது ஏற்கனவே தடுக்கப்பட்டு இப்ப அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது தலைமைத்துவத்தின் ஊடாக நாம சரியா வழங்கிக் கொள்ளலாம். பிரிவுகளுக்கு போனா பல பிரச்சனை. சிலவங்க சொல்லாம பெண்கள் ஜியாரத்துக்கு போகலாம், சிலவங்கிட்ட பெண்கள் ஜியாரத்துக்கு போகக்கூடாது, சாபம் உண்டாகும் சொல்றாங்க. சரியான விளக்கம் என்னான்னு கேட்டால், ஆரம்பத்தில் தடுக்கப்பட்டது, இப்ப கபர்களை சந்திக்கிறது ஆண்களுக்கும் கூடும் பெண்களுக்கும் கூடும். ஆனா முறை இருக்குது. ஒரு முஸ்லீமுடைய கபரை சந்திக்க போகும்போது முதல்ல செருப்பை கலட்டணும் வெளியில, அதுக்கு பிறகு ஒரு துவா இருக்கு, அதை ஓதணும், அஸ்ஸலாமு அலா தாரி கௌமில் முஃமினீன் என்ற துவாவை ஓதிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு போய் கபிலாவை முன்னோக்கி கபரை மிதிக்காம அதுல உட்காராம ஒரு பக்கத்தில் இருந்து கபிலாவை முன்னோக்கி துவா கேட்கணும். இதுதான் அந்த சரியான வழிமுறை. அப்ப தானாக இது பண்ண போனாங்கன்னு சொன்னா அவங்க வழங்கிக் கொள்ள முடியாது, சில பிழைகளை அவங்க செய்ய வேண்டி வரும். இதுக்கு தான் நாங்க சொல்றது, குர்ஆன் ஹதீஸை விளங்கி அமல் செய்வதற்கு சத்தியான வழி இஸ்லாம் காட்டுது, நீங்க தலைமைத்துவத்தோடு இணைஞ்சு கொள்ளுங்க, அதுதான் சரியான வழி. ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் இலங்கை அமீர் அவர்களுக்கு கேள்வி. ஒரு குழந்தைக்கு 2 வருடம் தாய்ப்பால் ஊட்ட வேண்டும், ஆனால் அந்த குழந்தை தொடர்ந்தும் தாய்ப்பால் குடிக்கிறது, தாயிடம் தாய்ப்பால் உள்ளது, அது தொடர்ந்து குடிக்க முடியுமா, தொடர்ந்து பால் கொடுக்கலாமா? இஸ்லாத்தில் எந்த தடையும் இல்லை. எத்தனை வயசு வரைக்கும் அவங்க விரும்பினா கொடுக்கலாம், அவங்க விரும்பினா கொடுக்கலாம், தடை இல்லை. குழந்தை உண்டாகிட்டாங்க அப்பவும் கொடுக்கலாம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க, குழந்தை உண்டான பிறகு கொடுக்கலாமா? சொன்னாங்க, ரோம பாரிஸ்ல பாருங்க கொடுக்கறாங்க, ஒண்ணும் இல்லையே, ஒரு பிரச்சனை இல்ல, எந்த நோய் நொடியும் கிடையாது, கொடுங்க அப்படின்னா. உங்களுடைய சகோதரர்கள் பண வசதி இருந்தும் ஏன் ஹஜ் கடமை நிறைவேற்றுகிறார்கள் இல்லை? இது இஸ்லாத்தின் கடமையில் இறுதி கடமை அல்லவா? இதற்கு விளக்கம் தரவும். இஸ்லாத்தின் கடமை 5, இதுல ஒன்ன விட்டா அவர் இஸ்லாத்திலிருந்து போயிடுவார். கலிமா ஒரு ஆள் சொல்ல மாட்டேங்கிறார், கலிமான வேற விளக்கம் போய் சொல்லல, கலிமான பையர் சேர்த்து தொழுக, சும்மா தொழுக ஒரு ஆள் தொழுகண்டு வந்தீங்க, அவர் தொழுகை காலையில் தொழுகை அசருக்கு தொழுகை மாரிபு தொழுகை இஷா தொழுகை சரியா எவ்வளவு இருக்குது அந்த மாதிரி கலிமா சும்மா நாயில சரியா விஷயம் இருக்கு பின்னுக்கு நிறைய, அது பையத் தான் அது, அது நாம் வேற ஒரு சிறு வழக்கம் இப்ப சொல்ல. அப்ப பையத் செய்ய இல்லை ஒரு ஆள், அல்லாஹ் பாதுகாக்கணும், என்ன நடக்கும் எல்லாருக்கும் தெரியும். தொழுகை விட்டுட்டார் முஸ்லீம் இல்ல, ஜகாத் முஸ்லீம் இல்ல, நோன்பு தெளிவா அவர் காஃபிரா போய்விடுவார், வேணும் என்று நோன்பு விட்டால் அடுத்தது ஹஜ். ஹஜ்ஜியை பற்றி ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, அவர் முனாஃபிக்கா மூத்தாகவார்னு, ஆனால் சஹீஹ் இல்லை, அது சஹீஹ் இல்லை. ஹஜ்ஜை பற்றி மட்டும் எதுவும் அவர் காஃபிரா போயிடுவார் அப்படி ஒன்றுமே வர இல்லை. கடமை ஹஜ் அஞ்சல கடமையான அஞ்சல ஒன்று தான். அப்ப ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஹஜ் செய்வது இல்லை, ஹஜ்ஜை அகற்றி விட்டு பையத்தை அந்த இடத்தில் வைத்து விட்டார்கள் என்று பிரிவில் உள்ள மக்கள் இப்படி பிழையான வழக்கம் கொடுக்கிறாங்க மக்களுக்கு. அப்படி இல்லை, ஹஜ் கட்டாய கடமை, வசதி இருந்தால் ஹஜ் செய்யணும். ஜமாஅத்துல் முஸ்லிமில் எத்தனை பேர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க? இருக்கிறாங்க. இந்த அப்போ கூட ஒரு சகோதரர் வந்திருக்கிறாங்க, பானகம் மொயிலிருந்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்க. அப்ப இது ஒரு பிழையான விமர்சனத்தை கொடுக்கிறாங்க உலமாக்கள், இதுல எந்த உண்மையும் இல்லை. ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம், சவுதியில குறை கண்டால் அந்த பிழையை நாங்க ஏற்றுக்கொள்றதில்லை, நாங்க குறை காணணும். அதனால அவங்க குறை கண்டத்துக்கு பிறகுதான் நாங்க குறை காணது, பெரும்பாலும் அதிகமா அப்படித்தான் வருவது. அப்படி வந்தால் அரபா வித்தியாசம் வரும், அவங்களுக்கு இன்றைக்கு அரபாண்டா எங்களுக்கு நாளைக்கு, நாங்க நாளைக்கு போய் அரபாவுக்கு போயிட்டு ஹஜ்ஜி செய்வோம். சில நேரத்தில் ஒன்னா வந்துடும், ஒன்னா வந்தா லேசா போயிடும். ஆனால் ஹஜ்ஜி செய்யறது இல்லை என்ற கருத்து இல்லை. பிறையில ஒரு வித்தியாசம் வரும், சில நேரத்தில் அவங்களோட முந்தியில எங்கிட்ட பிந்தினும், சில நேரத்தில் ஒன்னா வரும். அதனால ஹஜ்ஜி கட்டாய கடமை நாங்க பயான்ல இன்றைக்கும் சொல்றோம், யாருக்கு ஹஜ்ஜி கடமையோ அவங்க ஹஜ்ஜி செய்யணும். இது இஸ்லாத்தின் ஐந்து கடமைகளில் ஒன்று. தந்தையும் தாயும் முஸ்லீமாக இருந்து நபி அவர்களிடம் பைஅத்து செய்து அவர்களுக்கு பிறக்கும் குழந்தை பைஅத்து செய்ய வேண்டும், ஆட்சி ரீதியான பைஅத் அல்ல என்பதற்கு நபி வழியில் ஆதாரம் உண்டா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பிள்ளைகளை கூட்டிட்டு போவாங்க நபி பைஅத்து செய்ய. அப்ப அவன் தாய் தகப்பன் முஸ்லீம், இஸ்லாத், ஒரு பிள்ளை பருவ வயசு வந்த உடனே பையத்தை செஞ்சிடணும். ஆனால் ஒவ்வொரு குழந்தையும் முஸ்லீமாக தான் பிறக்கும், எல்லாருடைய பிள்ளையும் முஸ்லீம்கள் தான், எல்லா பிள்ளைகளும் சொர்க்கம் போயிடுவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அது எப்போ அந்த பருவ வயசுக்கு முந்தி மௌத்தாங்க. பருவ வயசு வந்தால் அவங்க கட்டாயம் பையத்தை செய்யணும், செய்ய இல்லை அவங்களோட மௌத்து ஜாஹிலிய மௌத்துன்னு வந்துச்சு. எவருடைய கழுத்தில் பையத்து இல்லையோ அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல பிள்ளைகளை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க, அது வந்தாங்களோ வரையில்லையோ அந்த ஆதாரம் எங்களுக்கு தேவையில்லை. ஹதீஸ்ல தெளிவா இருக்குது, பைஅத் இல்லாவிட்டால் ஜாஹிலிய மரணம். அப்ப ஒரு பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் முஸ்லீம் தான், யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் எல்லாருடைய பிள்ளையும் முஸ்லீம் தான். அந்த பருவ வயசுக்கு முந்தி மௌத்தா பண்ண சொர்க்கம் போயிடும். அப்ப அதுக்கு பிறகு அவங்க இஸ்லாத்தை ஏற்கணும், ஏற்காவிட்டால் அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. பாத்திமா நபி நாயகி சல்லாஹி அவர்கள் நபியிடம் பையத்து செய்தார்களா? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்தின் தலைவி வந்திருக்கிறது. அப்ப பையத்து செய்யாம இருந்தா அவங்களை தலைவின்னு சொல்லுவாங்களா? இங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டா விளங்குது, பாத்திமா பையத்து செய்யவில்லை, எந்த இடத்திலே இல்லை ஹதீஸ் காட்டுங்க. இன்ன பாத்திமத்த பாயஅத் அந்நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமா பாத்திமா பையத் செய்தார் இருக்கிறாரு கேட்கிறாங்க. இல்ல உண்மையை சொல்லணும், சும்மா சொல்லலாமா? இல்ல. அப்ப ஒரு ஆள் சொல்லலாம், அந்த பத்தீங்களா, அப்ப பையத் இல்ல, அப்ப நாம திருப்பி அப்ப என்ன செய்யணும், கலிமா. அப்ப நீங்க காட்டுங்க, இன்ன பாத்திமா, நிச்சயமா பாத்திமா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நதகத் கலிமத்தையின், இரண்டு கலிமாக்களே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். காட்டுங்க, இந்த இந்த வாதத்தை முன்வைக்கிறவங்க கலிமா சொன்னாங்கன்னு இல்ல. அப்ப என்ன பிரச்சனை? முழு சஹாபாக்களையும் பத்தி பையத்து செஞ்சாங்க செஞ்சாங்கன்னு வந்தா இந்த பள்ளியோட பெரிய ஒரு கட்டிடம் வேணும் ஹதீஸை வச்சு நிறைக்கிறது. லட்சக்கணக்கான சஹாபாக்கள் ஒவ்வொரு ஆளுக்கும், அனஸ் பாய, அனஸ் பாய, அபூபக்கர் பாய, உமர் பாய, இப்னு உமர் பாய, ஜரீர், என்ன நடக்கும், எத்தனை லட்சம் இது அப்படி வராது. சில குறிப்பிட்டவங்களை பத்தி சில விஷயங்கள் வராது, எல்லாம் வராது. சிலவங்களை பத்தி வந்திருக்கு பையத்து செஞ்சாங்கன்னா, சிலவங்களை பத்தி வரையில்லை. சிலவங்க களிமா சொன்னாங்க, சிலவங்களை பத்தி வரையில்லை. ஆயிஷா களிமா சொன்னாங்களா, வரையில்லை. பையத்து செஞ்சாங்களா, வரையில்லை. அப்ப அதனால அவங்க முஸ்லீம் இல்லைன்னு சொல்லலாமா? பையத்து செஞ்சா நபியுடைய காலத்துல ஒரு ஆள் முஸ்லீமாக இருந்தால் நபியிடத்தில் வந்து முத்த எதக்க, உங்களுடைய கையை நீட்டுங்கள், உபாயு காலல் இஸ்லாம், நான் இஸ்லாத்தை ஏற்க பையத்து செய்கிறேன் என்று பையத்து செஞ்சுக்காங்க. இதுதான் அப்ப களிமா. அந்த களிமாவிலும் பையத்து தான், களிமாவை தான் ஆரம்பத்தில் எப்படி பையத்துங்கிறது களிமாவை முந்தி சொல்லிக் கொடுப்போம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அது பிறகு இணை வைக்க மாட்டேன், திருட மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன், பஞ்சத்துக்கு பயந்து பிள்ளைகளை இல்லாமலாக்க மாட்டேன், வந்துட்டு அமீருக்கு கட்டுப்பட்டு நடப்பேன், முஸ்லீம்கள் நல்ல முறையில் நடப்பேன், பெண்களாக இருந்தால் யாராவது மோத்தா போனால் ஓலமிட்டு அழமாட்டேன், ஒப்பாரி வைக்க மாட்டேன், ஆடைகளை கிழிக்க மாட்டேன், கன்னங்களை அடிக்க மாட்டேன் கையை பிடி பயத்து செய்து ஆம்பளை பெண்கள் மறைவாறுவார்கள். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி நாங்கள் சொல்லுவோம், போய் எலந்தேலே போட்டு குளிச்சு கொள்ளுங்க. அது பிறகு முஸ்லீம் அவங்க. இதான் இந்த இது. அப்ப களிமா எல்லாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இதை களிமா என்றும் சொல்லலாம், பைஅத் என்றும் வந்திருக்குது, இஸ்லாம் என்றும் வந்திருக்குது, ஈமான் என்றும் வந்திருக்குது, இத்திபான்னு வந்திருக்கு. பல சொற்கள் அரபுல பாவிக்கப்பட்டு இது எல்லாமே ஒண்ணுதான். சும்மா வெறுமன ஒரு ஆள் களிமாவ மாட்டோம் அப்படி இஸ்லாத்துல இல்ல. அது யுத்தங்கள்ல சஹாபி ஒரு ஆள் வாழை தூக்குறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வெட்டக்கூடாது, சரணடைகிறார். பிறகு அவரை கொண்டுகிட்டு வந்து என்னத்துக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னீங்க? அவர் சொல்ல நான் வெட்டுவீங்க பயந்து. அப்படியா, சரி அப்ப தீனுக்கு வாரீங்களா இல்லையா? வரமாட்டேன். அது பிறகு என்ன செய்வான், இல்லை நான் வரப்போறேன். அப்போ பையத்தை எடுப்பாங்க அமீர். இது சம்பந்தமாக தெளிவான ஹதீஸ்கள் அபூதாவில் வந்திருக்கு. நான் தௌபா செய்து விட்டேன் என்று சொன்னதுக்கு பிறகும் அவரை பிடிச்சி கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்தை எடுத்தாங்க. முஷ்ரிக்குகள் காபிர்கள் பையத் நபிகளிடம் எடுத்துள்ளமைக்கு ஆதாரம் உண்டு, ஆனால் பரம்பரை முஸ்லீம்கள் பையத்து எடுத்தமைக்கு ஆதாரம் உண்டா? நபிட காலத்தில் பரம்பரை முஸ்லீம் இருக்கே இல்லையே, அப்படி ஒன்று இல்லையே. பரம்பரை என்ன பரம்பரைண்டா என்ன? இப்போ நாம் தான் இருக்கிறோமே பிரிவுகள், முஸ்லீம் முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு நாம் இருக்கிறோம். வணங்கிச்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் வரக்கத்து இப்னு நௌஃபல் மட்டும்தான் சத்தியத்தில் இருந்தாங்க. தாவத்தை ஆரம்பிக்க முந்தி அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க, அவங்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு இருந்தாங்க அபூபக்கர் உமர் இவங்கெல்லாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல பையத்தை எடுத்தாங்க. இவங்க யாரு? நாம நினைக்கிறோம் இவங்கெல்லாம் முஷ்ரிக்கள், உண்மைதான் முஷ்ரிக்குகள் தான். ஆனா அவங்கட பார்வையில் அவங்க தங்களை முஸ்லீம் தான் சொல்லி கொண்டிருந்தாங்க. ஏன் அவங்களோட பேரை பாருங்க, அபூபக்கர், அப்துல்லா, அவங்களோட பேரு பாத்திமா, ஆமினா, ஆயிஷா, பேரை பாருங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? தொழுதாங்க மக்காவில், நோன்பு பிடிச்சாங்க, ஹஜ்ஜி செஞ்சாங்க, உம்ரா எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அதே நேரத்தில் அந்த நபிமாருடைய சிலைகளுக்கும் வணக்கம் செலுத்தினாங்க. அப்ப கேட்ட நேரத்தில் அவங்க சொன்னாங்க, அல்லாவிடத்தில் நெருக்கி வைக்கவும் தான் நாங்கள் வணங்குறோம்டாங்க. அப்ப அவங்க முஸ்லீம்னா சொல்லி கொண்டிருந்தாங்க, இப்ராஹிம் நபி பின்பற்றக்கூடியவங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வந்து பையத்தையும் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு இப்ப நாம நினைக்கிறோம் அந்த மற்ற பிரிவுகள் உள்ளவங்க நாமெல்லாம் பரம்பரை. அப்ப பரம்பரை முஸ்லீமுக்கு பையத்து தேவையில்லைன்னு சொன்னா உலகத்துல காபிர்னு ஒண்ணு வராது, எல்லாம் முஸ்லீம் தான். ஏன்? ஆதம் நபி முஸ்லீம், ஹவ்வா முஸ்லீம். அப்ப ஆதம் ஹவ்வாவுக்கு பிறந்த முழு பிள்ளையும் முஸ்லீம் தானே பரம்பரை. திருப்பி எப்படி அவங்கள சிங்களாக்க சொல்றது சிலையிலாது? அப்ப நாம சொல்ல அவங்க சிலை வணங்கிட்டாங்க, நாம கபரை வணங்குறோம். அவங்க நப்பாட்டி வணங்க, நாம படுக்க போட்டு வணங்குறோம். இவ்வளவு வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லையே. நூல் கட்டணும், சிறுக்கு தானே சாஸ்திரம் பார்க்கணும், சிறுக்கு தானே. அப்ப நாம் விளங்கணும். அப்ப பொதுவான ஹதீச நாம எடுக்கணும். எவருடைய கழுத்தில் பைஅத்து இல்லையோ அவருடைய மரணம் ஜாகிலியத். அவ்வளவுதான், அங்க பரம்பரா பிடிப்புலாம் ஒண்ணுமே கிடையாது. தெளிவா அந்த குர்ஆன் ஹதீஸ் நாம நபியுடைய காலத்தில் விளங்கின மாதிரி நாங்க விளங்கணும். அண்மையில் தௌஹீது ஜமாஅத்தை சேர்ந்த இஸ்மாயில் சலபி என்பவர் பிதுஅத்துவாதிகளுக்கு பின்னாலும் நின்று தொழலாம் என்ற விளக்கத்தை அளித்தார். இதற்கு அவர் தெளிவான ஆதாரத்தை முன்வைக்கவில்லை. கேள்வி, உங்கள் விளக்கம் என்ன? கூடுமா கூடாதா? இந்த பிதுஅத்தை சிலர் நினைச்சுக்கொண்டாங்க ஒரு பாவமான காரியம் அப்படின்னு. அதால பிதுஅத்து செய்யறவங்களுக்கு பின்னுக்கு தொழலாம்னு நினைக்கிறாங்க. என்ன பாவமான காரியம்? ஒரு ஆள் தாடி அறக்கிறார், பாவம். மீசையை வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறார், பாவம். சட்ட கைய வந்துட்டு மடிச்சு விட்டு தொழுகிறார், பாவம். இந்த மாதிரி ஒரு பாவம் தான் பிதுஅத். பிதுஅத் மீலாதுலா, தொழுகைக்கு பிறகு பத்து திக்ர், லா இலாஹா இல்லல்லாஹ், மையத்தை கொண்டு அடக்கிட்டு 40 அடி வச்சு ஒரு பாத்திஹா, அப்ப கத்தம் 3, 7, 40 வருஷம், இப்படி பல பிதுஅத்துகள் சமூகத்தில் இருக்குது. நாம பார்க்கிறோம் ஒழுக்கத்து புதன், இது வாழலையில எழுதி குடிக்கிறது, பல இதுகள் இருக்குது. இந்த பிதுஅத்து வந்து இந்த தாடி அறக்கிறது, மீசை வளர்க்கிறது, இப்படியான ஒரு பாவம்னு நினைச்சு கொண்டாங்க செலவங்க. அந்த அடிப்பில் இஸ்மாயில் செலவி சொல்லியிருப்பார். பிதுஅத்து என்பது ஷிர்க். இஸ்மாயில் செலவி ஒத்துக்கொள்வார். எப்படி ஷிர்க்கு வைக்கிறவங்களுக்கு பின்னு தொழக்கூடாது, அதில் அவர் வச்சு சொல்றாரு. பல இடங்களில் ஷிர்க்கு வைக்கிறவங்களுக்கு பின்னு தொழக்கூடாது. ஷிர்க்குண்டா என்ன? நூல் கட்டிக்காங்க ஒரு ஆள், அவருக்கு பின்னு தொலையல. இந்த பிதுஅத்தும் ஷிர்க் தான். இது அவங்க விளங்கல. பிதுஅத்தும் ஷிர்க் தான். அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லியிருக்கின்றான். அம் லஹும் ஷுரகாஉன் ஷரஉ லஹும் மா லம் யஅதன் பிஹில்லா. அம் லஹும் ஷுரகாஉன் ஷரஉ லஹும் மினத்தீன் மா லம் யஅதன் பிஹில்லா. மார்க்கத்தில் அல்லாஹ் அனுமதிக்காதவைகளை மார்க்கமாக்கி கொடுக்கக்கூடிய இணை தெய்வங்கள் உண்டா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்படின்னா என்ன? மீலாது விழா கொண்டாடும்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல இல்லை, அல்லாஹ்வும் சொல்ல இல்லை. இதை நாங்கள் இன்றைக்கு கொண்டாடினால் இது பிதுஅத். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் இது ஷிர்க், இது கூடாது. வெள்ளிக்கிழமை 2 பாங்கு, 1 பாங்கு தான் நபி வழி, இன்னொன்னு அது பிதுஅத், அது ஷிர்க் கூடாது. அப்போ ஷிர்க் அவங்க படிக்க நூல் கற்றவருக்கு பின்னுக்கு தொழக்கூடாது, இந்த பிதுஅத்தை செய்யறவங்களுக்கு பின்னுக்கு தொழலாம் என்று சொன்னா அவங்க இதை சரியா விளங்கி கொள்ள இல்லை. இந்த குர்ஆன் வசனத்தின்படி பிதுஅத்தும் ஷிர்க் தான். எனவே பிதுஅத்தை செய்யறவங்களுக்கு பின்னுக்கு ஒரு காலமும் தொழ முடியாது, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஹதீஸ்ல வரு திருப்பி அல்லாஹ் தஆலா அதை திருப்பி ஊற்றுவான். எங்களுடைய அனுமதி கட்டளை இல்லாத ஒரு அமலை ஒருவர் செய்தால் அது அப்படியே திருப்பி விடப்படும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தெளிவாயிருக்கு. அதனால இந்த பித்அத்து ரொம்ப பயங்கரமான ஒண்ணு. நபி ஸல்லல்லாஹு ஒவ்வொரு ஹுத்பாவிலும் சொல்லுவாங்க, இன்ன குல்ல பிதுஅத்தில் வலாலா, ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடு. குல்ல வலாலத்தின் பின்னார், இந்த பிதுஅத்தை செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் நரகமே செல்வார்கள் என்று சொன்னாங்க. பல இடங்களும் இந்த பிதுஅத்தை பத்தி வந்திருக்கிறது. அதனால மார்க்கம் என்பது அல்லாஹ் ரசூல் சொன்னது, அல் யௌம் அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் மார்க்கம் பூரணமாக்கப்பட்டு விட்டது. இதுல யாருக்கும் ஒன்றை கொண்டு நுழைக்கிறதுக்கு அனுமதியே கிடையாது. சுன்னத்து ஃபர்ழ் என்பவற்றுக்கிடையிலான வேறுபாடுகளை தெளிவாக விளக்கவும். ஃபர்ழ் என்பதுதான் கடமை, தொழுக கடமை, நோன்பு கடமை, ஹஜ்ஜு கடமை வந்துருக்கு. சுன்னத் என்பதற்கு ஒரு கருத்து, நபி கொண்டு வந்த அந்த முழு மார்க்கத்துக்கும் சுன்னத்னு சொல்றது. அப்ப அதுக்குள்ள எல்லாம் அடங்கிடும், தொழுகாதி இது எல்லாம் அடங்கிடும், முழுவதும் சுன்னத். இன்னொரு இடத்துல இதை பிரிக்கப்படும். எப்படி? இப்ப தொழுக பருந்து விட்டா காஃபிர். தாடி இதையும் ஒரு இடத்துல பருந்து ஒரு இடத்துல சுன்னத்னு சொல்லலாம், ஆனா காஃபிர் ஆக மாட்டார். இறக்குனா பாவி. இன்னொரு சுன்னத் இருக்குது, அதை விட்டாலும் பாவம் இல்லை. அது என்ன? உதாரணமாக தஸ்பீஹ் தொழுகை, அதே சுன்னத்துன்னு சொல்லலாம், நபுன்னு சொல்லலாம். தஸ்பீஹ் தொழுகை, துஹா தொழுகை, மாரிபு தொழுகைக்கு முன்னால் ரெண்டு ரகாத், இது ஃபர்ளுன்னு சொல்கிறது இல்லை. இது சுன்னத்துன்னு சொல்லலாம், நபின்னு இந்த நபுன்னு சொல்லலாம். இதை விட்டா பாவமே கிடையாது. இப்படி வித்தியாசங்கள். இதுபோல வாஜிபுன்னு ஒன்றும் இருக்குது, வாஜிபு ஃபர்ளு இந்த ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் ஏன் ஹஜ்ஜி செய்வதில்லை? வசதி இல்லை. இன்று தௌஹீத் ஜமாஅத் பல பிரிவுகளாக பிரிந்து கிடக்கின்றது, இதில் எந்த அமைப்பு சிறந்தது? உங்களுக்கும் தௌஹீத் ஜமாஅத்திற்கும் இடையிலான வித்தியாசம் என்ன? தௌஹீத் இலங்கையில் 7, இந்தியாவில் 13 இருக்குது, இதில் எல்லாம் ஒன்று தான், எந்த வித்தியாசமும் இல்லை. என்ன ஒன்று? குல்லுவும் பின்னார், எல்லாம் நரகம் போவோம். ஹதீஸில் வந்து இதை நாம் சொல்லலாம், குல்லுவும் பின்னார், எல்லாம் நரகம், அல்லா பாதுகாக்கணும். எங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் என்ன? அது 72 நரகம் இல்லா வாஹிதா, ஒன்று சொர்க்கம், அது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சொன்னா சொர்க்கம்டாங்க, இதுதான் வித்தியாசம். அதனால இதுல முழு பேரும் சொர்க்கம் அப்படி நான் சொல்ல வர இல்லை. இதுல இருப்பாங்க சொர்க்கம் போகாதவங்க, அல்லா பாதுகாக்கணும். சொர்க்கத்துக்கு போயிட்டு வழிவரவங்களும் இருப்பாங்க, எந்த கேளு கணக்கு இல்லாமல் போறவங்களும் இருப்பாங்க, பல வகைகளிலிருந்து கடைசியில் எரிஞ்சி கருப்பு கறி மாதிரி வெளியில் வரக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, கடைசி வரைக்கும் வெளி ஏறாதவங்களும் இருப்பாங்க, இதுக்குள்ள அப்படியும் இருக்கிறாங்க. அப்ப 72 நரகம் இதுக்குள், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள்ள இப்படி பல வித்தியாசங்கள் இருக்கு. அதான் நாங்கள் அடிக்கடி சொல்றது, ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள்ள பையத்தை செஞ்சவங்களுக்கு நீங்க சுபஹு இசா தொழுகையை மட்டும் ஜமாத்தோட தொழுகிறது தவறாதுங்க. வீட்டில் தொழுகிறத நீங்க தவிர்த்து கஷ்டப்பட்டு ஜமாத்தோட தொழுக. தெளிவா ஹதீஸ்ல வந்து சுபஹு தொழுகையும் இஷா தொழுகையும் நயவஞ்சகர்களுக்கு அது பாரமாக இருக்கு. 3 பேர் இருந்தா கூடி ஜமாத்து நடத்தணும், இல்லாட்டி ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்துவான். அப்ப முனாஃபிக்குண்ட வந்த அவன நிலைமை என்ன? நிரந்தர நரகம், ஒரு காலமும் வெளியேற மாட்டான். அப்ப ரெண்டுக்கு வித்தியாசம், ஹதீஸ்ல உள்ளதை சொல்ற அது நரகம், இது சொர்க்கன்னு வந்தீங்க, அவ்வளவுதான். இஸ்லாத்தில் திருமணம் செய்வது எப்படி? வெளியில நடக்கிற திருமணங்கள் அது இஸ்லாம் இல்லை, இஸ்லாத்துக்கு முரண். சரியான இஸ்லாமிய திருமணம் வந்து அது நீங்கள் எங்களுடைய ஜமாஅத்தில் நடக்கிறத பார்க்கணும். ஒரு ஆள் திருமணம் முடிக்க விரும்பினால் அவர் என்ன செய்வார்? முதல்ல அந்த பெண்ணை பார்க்கணும். பெண்ணை பார்த்தது பிறகு இந்த வலியை தொடர்பு கொண்டு வலியை அனுமதிக்கணும், சரின்னு சொன்னால் பெண் பார்ப்பாங்க. பார்த்ததுக்கு பிறகு மஹர கொடுப்பார், ரெண்டு சாட்சியை வச்சு ஒரு ஹொத்துபா, இவ்வளவுதான். ஆனா நடக்கக்கூடிய திருமணம் அப்படி இல்லை. கல்யாணம் பேசினா முதல்ல போறது பெண்கள், பெண் பார்க்க மாப்பிள்ளை இல்லை, பெண்கள் தான் பெண் பார்க்கிறது, இது இஸ்லாத்துக்கு முரண். அடுத்தது கைக்கூலி, மகர் கொடுக்க மாட்டாங்க, கைக்கூலி கூடுமா? கை கூலி கூடாது. மஹர் கொடுத்து முடிக்கணும். மஹர் எவ்வளவு? 101 ரூபா கொடுக்கறாங்க. அது இஸ்லாத்தில் உள்ளது இல்லை. 10,000 ரூபாயும் கொடுக்கலாம், 100 ரூபாயும் கொடுக்கலாம். ஒன்னும் இல்லாட்டி கொல்வல்லாக ஓதி கொடுத்து திருமணம் முடிக்கலாம் மஹர். ஆனா பிரிவுகளில் 101 ரூபா மஹர் எழுதுவாங்க. எழுது கொடுக்கறது இல்லை, சும்மா அப்படி எழுதி வச்சிடுறது. அதை கொடுக்கறதில்ல, வாங்குற லட்சக்கணக்கில். அதுக்கப்புறம் மாப்பிள்ள மௌத்தா போயிட்டார் 80 வயசுல. அப்ப மையத்தை தூக்கச்செல்லாம் சொல்லுவாங்க, அந்த மனைவி ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க, இந்த 101 ரூபாய் ஹலால் சொல்லுங்க. அப்ப அவங்க அழுது அழுது கண்ணீர் வடிய, எனக்கு மாப்பிள்ள தர வேண்டிய 101 ரூபாய் மகரே நான் ஹலால் சொல்லுகிறேன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மையத்தை தூக்குவாங்க. இப்ப கேள்வி, 101 ரூபாய் ஹலால் சொல்லியாச்சு, இப்ப நீங்க கொடுத்த 10 லட்சம் ரூபாய்க்கு ஹலால் யாரு சொல்றது? அதுக்கு அவர் மௌத்தா போயிட்டாரு. அதுக்கு அவருடைய குடும்பம் வந்து ஹலால் சொல்லமா? சும்மா ஒரு போலி நாடகம் நடக்குது இஸ்லாண்ட பேர் இல்ல. பாருங்க நடக்குதா இல்லையா? அப்படி நடக்குது. மகர் கொடுத்து திருமணம் முடிக்கும். எங்கேயுமே இஸ்லாமிய திருமணம் கிடையாது. அடிச்சு நான் சொல்லுவேன், ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள்ளதான் இஸ்லாமிய திருமணம் நடக்குது. சீதனம் வேண்டுவது பாவம், இதனால் இவங்களுக்கு கிடைக்கும் தண்டனை எப்படி? நபி வழிக்கு மாட்டான். லா தாக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், அநியாயமான முறையில் உங்களோட பணங்களை நீங்கள் சாப்பிடாதுன்னு வந்திருக்குது. அப்ப கைகூலி கொடுக்குறது பெரிய ஒரு அநியாயம், இது பாவமான காரியம். இனி எல்லாம் என்ன செய்வானே தெரியாது. சத்தியத்துக்குள்ள வந்தா எல்லாம் அழிஞ்சு செய்யணும். அப்படி இல்லைன்னு சொன்னா இனி அது நரக நரகம் தானே. பிரிவுகள் நரகம்ல வந்துருக்கு, அதுக்கு மட்டும் ஒரு சட்டம் இல்லை. அலிஸ்லாமியமுக்கு பல விரிவுரையாளர்களின் கருத்துக்களை கூறினீர்கள், ஆனால் குர்ஆன் ஹதீஸின் முடிவுகளை கூறவில்லை. அதற்கான விளக்கத்தை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் கூற முடியுமா? அலிஃப் லாம் மீம் காஃப் ஹா ஐன் ஸா யா ஐன் ஸாத் காஃப் இப்படிலாம் இருக்குது. அப்ப இதுக்கு அவங்க ஒவ்வொரு விளக்கங்களும் கொடுக்குறாங்க. நான் சொன்னேன், அலிஃப் என்றால் அல்லாஹ், லாம் என்றால் ஜிப்ரைல், மீம் என்றால் முஹம்மது. அலிஃப் என்றால் அல்லாஹ், லாம் என்றால் லத்தீஃப், மீம் என்றால் மஜீத். இப்படிலாம் பல கருத்துக்கள் கொடுக்குறாங்க. சிலவங்க சொல்றாங்க சூராவுடைய பேர். அப்ப இதுல கேள்வி கேட்டியா, குர்ஆன் ஹதீஸ் என்ன விளக்கம்? அப்ப நிறைய விஷயம் நாம அப்படி விட்டுட்டு போயிட்ட விளக்கம் சொல்ல இல்லை. கருத்து மோதல்களையும் அவங்கள இருக்கக்கூடிய பிழைகளையும் நாம சொன்னோம். இது நீங்க இதுக்கு சரியான விளக்கங்கள் எடுக்கிறேன்னு சொன்னா அது மணிக்கணக்கில் இங்க சொல்லணும். இப்ப டைம் குறிப்பிட்ட டைமோட நாங்க முடிக்க வேண்டி இருக்கு. இதுக்கு மேல எந்த மாதிரி உங்களுக்கு இந்த எழுதுறீங்க? அழகான கேள்வி. அப்ப இதுக்கு என்ன விளக்கம்? அந்த மாதிரி விஷயங்களை நீங்க எங்களுடைய இந்த சொன்ன மாதிரி நெட்டில் நீங்க எல்லா விஷயத்தையும் வழங்கி கொள்ளலாம். அப்படி இல்லை ஜமாத் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். வாழைச்சேனை கிளைக்கு நீங்க எங்க தகவலை கொடுத்து அவங்க கேள்விபார் எடுத்து உங்களுக்கு தருவாங்க. இப்படி நீங்க இஸ்லாத்தை நல்லா வழங்கி கொள்ளலாம், வழங்கணும். அப்ப இந்த அடிப்படையில் அலிஃப் லாம் மீம் என்ன கருத்து, காஃப் என்ன கருத்து என்று கேட்டால், குர்ஆனை ரெண்டு பங்கு அல்லாஹ் பிரிச்சிருக்கிறான். ஒன்னு முஹ்கம், இன்னொன்னு முத்தஷாபி. முஹ்கம் என்று சொன்னால் நல்ல கருத்து வழங்கும். எப்படி? ஜாலிகல் கிதாப், இந்த வேதம், லா ரைப ஃபீஹி, இதுல எந்த சந்தேகம் இல்லை. ஹுதன் லில் முத்தகீன், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நேர்வழி காட்டுகிறது, நல்ல வழங்கும். அகீமு ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள். ஆத்து ஜகா, ஜகாத்து கொடுங்கள், வழங்கும். இன்னும் சிலருக்கு இது வழங்காது. என்ன? மறுமையில அல்லாஹ் சொல்லுவான் நரகத்தை பார்த்து, ஹலிம் தலாத்தி, நிறைந்து விட்டாயா? அப்ப நரகம் கேட்கும், ஹல் மின் மஜீத், இருந்தால் இன்னும் போடு. அப்ப அல்லாஹ் வந்து தன்னுடைய காலை நரகத்துக்குள்ள வச்சு மிதிப்பான். அப்ப நரகம் தாங்க இயலாம நடு முணங்கும் இருக்குது. இது முத்தசாபி. என்ன? அல்லாஹ் காலை கொண்டு நரகத்துக்குள்ள வச்சா நரகன் தாங்க இயலாம முணங்குது. அப்ப என்ன கால், இது எப்படி? அப்ப நெருப்பு சூடாதா? கால் இப்படியா? விரல் இருக்குதா? அஸ்தக்ஃபிருல்லா, எந்த கதையும் கரைக்க கூடாது. அதோட நப்பாட்டி கொள்ள வேண்டாம். இது முத்தசாபி கருத்து, வழங்காது யாருக்கும். க கருத்து விளங்காது, இப்படி ஆயத்துகள் இருக்கிறது. இதுல ஒண்ணுதான் அந்த அலிஃப் லாம் மீம் காஃப் காஃபா ஐன் யா ஐன் சாத் முத்தசாபி. அப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான், உண்மையான விசுவாசிகள் இந்த முத்தசாபிகத்தான ஆயத்துகள் இருக்கிற இதை கேட்ட உடனே சொல்லுவார்கள், நாங்கள் விசுவாசம் கொள்கிறோம், அவ்வளவுதான், நாங்கள் நம்புறோம். எப்படி ஹதீஸ்லயும் இருக்கிறது முத்தசாபி, எங்களால் விளங்க இயலாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்காவில் ஒரு கல் இருக்குது, நான் இப்போ போனாலும் அந்த கல்லை காட்டுவேன். மக்காவில் நான் இருக்கும்போது அதால் நடந்து போன அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கையா முஹம்மத் யார் ரசூலுல்லாஹி ஸலாம் சொல்லுமா, எப்படி கல் கதைக்கணும், விளங்கலை. முத்தசாபி நம்பிட்டு போயிட வேண்டாம், அவ்வளவுதான். அப்ப குர்ஆன் ரெண்டு பங்கு, முஹக்கம் முத்தசாபி, முஹக்கம் தெளிவா விளங்கும், முத்தசாபி சரியா விளங்காது எங்களுக்கு, நாங்க அதை ஈமான் கொள்ளணும், அவ்வளவுதான். அதுல உள்ளதான் இந்த விஷயங்கள் எல்லாம். அமானா வங்கியில் குத்துகை அடிப்படையில் சொத்துக்களை வாடகை முறையில் பெற்றுக் கொள்வது ஹலாலா ஹராமா? அது என்ன நடக்கு நமக்கு தெரியாது, ஆனால் ஒன்ன மட்டும் நான் சொல்லுவேன், வட்டி இல்லாத பேங்க் இல்லை உலகத்தில், அவ்வளவுதான். சவுதியில கூட சொல்லுவாங்க அப்படி இப்படி இப்படி ராஜே எல்லாம் வட்டி. இப்ப அமானா பேங்க்ல வட்டி இருக்குதா இல்லையா? நாங்க விசாரிச்சு பார்த்த மட்டும் ஒரு திரிவில் ஒரு இடத்துல கேஸுக்கு 5 லட்சம், இவங்கிட்ட 5.5, இந்த 50 என்ன வழங்க வேண்டியிருக்கு. நான் சல்லி போறேன் 10 லட்சம் ரூபா வந்துகிட்டே இருக்குது மாசம் மாசம். இப்படி ஒரு இஸ்லாத்துல ஒரு வியாபாரம் இருக்குதா? இஸ்லாத்துல வியாபாரம் எப்படின்னா, ரெண்டு பேர், நான் 10 அவங்க 10 போடுறோம், 20 லட்சம் ஆதாயத்தை ரெண்டு பேரும் பிரிச்சு கொள்றது. சரி, அதே நேரத்தில் லொஸ்ட் ஆகுனால் அதையும் ஒத்துக்கொள்ள முடியும். ஆனால் இப்படி ஒன்று பேங்க்ல இல்லை, தந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது என்ன, இது இப்படி ஒப்பந்தம் பண்ணினா போடுவாங்களா? இப்படி ரெண்டு பேர் ஒப்பந்தம் பண்ணா சேருவாங்களா? சேர மாட்டான். ஏன், நான் 10 100 ஆள் 10 போட்டோம், ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு 6 மாசத்து பேர் வந்து சொல்றாரு, நேற்று கொழும்புக்கு போனேன், போய் சாமான் கொடுத்துட்டு காசி கொண்டேன், ஆட்டோவில் ஒருத்தன் வந்து அடிச்சு முழுவதும் கொண்டு போயிட்டான், முடிஞ்சு. அப்ப நான் கேட்க ஒத்துக்கொள்ளணும், சரி இது சரியா, இப்படி போனா என்ன நடக்கும், முழு சொத்தையும் இல்லாம போயிடும். அதுக்கு அசல் இஸ்லாம் இருக்கும். அதால வந்துட்டு இது இதுல நடக்கிற விஷயம் என்னன்னு எனக்கு தெரியாது. நீங்க சரியா ஒரு வடிவத்தை கொண்டுகிட்டு வந்தால், இந்த குத்துகை இப்படித்தான் சொன்னா நாம் அதை பார்த்து சொல்லுவோம் வட்டி இருக்குதா இல்லையான்னு. ஆனா அல்லாஹு ஆலம், அப்படி ஒரு பேங்க் எங்கேயும் கிடையாது. சூரத்தில் ஃபாத்திஹா இமாம் மாமும் ஃபாத்திஹா இமாமும் மாமூமும் ஓதுகின்ற விடயத்தில் இன்னவுக்கான எஸ்குத்து சக்ததைனி என்ற ஹதீஸ் முர்சல் என்கிறார்கள், இதற்கு என்ன பதில் என்று தயவாக கேட்டுக்கொள்கின்றேன். இமாம் ஓதினால் போதும் தானே, ஏன் பொதுமக்கள் ஓத வேண்டும்? ஹனஃபி மதுஹபு தான் ஃபாத்திஹா சூரா மாமும்கள் ஓத தேவையில்லை. கிராஅத்துல் இமாம் கிராஅத்துல் மாமும் வந்து சொல்றாங்க, ஒரு ஹதீஸை கொண்டு வரான், இமாம் கிராத்து வேணா மாமும்களுக்கு போதும். இது சஹீஹ் இல்லை. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மட்டும்தான் சரியான இஸ்லாத்தை முன்வைக்கிது. ஹனஃபில மாமூமுக்கு ஃபாத்தியா சூரா இல்லை, ஹம்பலிலேயும் இல்லை. ஷாஃபி மதபில் ஒரு ஹராத்தை செய்கிறாங்க, எப்படி இமாம் ஃபாத்தியா ஓதிட்டார், அது போல இமாம் ஒரு சூரா ஓதுறார், அப்போ மாமூங்கள் ஃபாத்தியா ஓதுறாங்க. குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் ஓதினால் காது கொடுத்து கேளுங்கள், செவி சாயுங்கள். அப்ப இந்த கட்டளைக்கு மாறு செய்யறாங்க. இப்படி நடக்குது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அசல் இஸ்லாத்தை முன்வைக்கிறது, எப்படி இமாம் ஃபாத்தியா சூரா ஓதுவார், அதுக்கு பிறகு ஒரு சூரா ஓதுவார், மாமூங்கள் பேசாம நிற்பாங்க. இமாம் ஒரு சூரா ஓதனத்துக்கு பிறகு இமாம் கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பார், மாமூங்கள் ஃபாத்தியா சூரா ஓதுவாங்க, பின்னால வந்தவங்களும் ஓதிக்கொள்வாங்க. இது அபூதாவில் இருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ். இது முர்சல் சொல்றாங்க சிலவங்க, முர்சல் சொன்னா ஒரு சஹாபி அறிவிக்கிறது, இந்த ஒரு தாபி அறிவிக்கிறது முர்சல். மௌக்கூஃப்னு சொன்னா ஒரு சஹாபி மட்டும் சொல்லக்கூடியது, மர்ஃபு இப்படி வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரணும். இது முர்சல் இல்ல, இது சஹீஹான ஹதீஸ். இது இது சம்பந்தப்பட்டவங்க எங்களை தனியை சந்திங்க, ஏட்டிங்க வாழச்சேன கிளை அமீர்கிட்ட உங்களோட பேரை கொடுங்க, இந்த ஹதீஸை நாங்கள் கிளீனாக எடுத்து உங்களுக்கு சனதோட அறிவிப்பாளர் பட்டியலோடு தெளிவாக நாம் உங்களுக்கு எழுதி அனுப்புவோம், இது முரசல் இல்லை என்பதை நீங்கள் வழங்கிக் கொள்வீங்க. அப்போ இமாம் போதுனா அவங்களுக்கு போதும் என்ற ஹதீஸ் சஹி இல்லை, அது லைஃபான ஹதீஸ். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்து இரு தடவை விவாத அழைப்புக்கான கடிதம் அனுப்பியும் ஏன் பதில் அனுப்பவில்லை? நீ கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க. எத்தனையோ விவாதங்களோ பார்த்தாச்சு, பிஜேயோட ஜமாத் ஹஜில் அக்பர் மூலையோட, அக்கறைப்பட்ட அன்சார் மூலையோட, புத்தளம் அரகம் மூலவியோட, தௌஹீத் ஜமா, இப்படி பல பேரோட நாங்கள் விவாதங்கள் செஞ்சு இன்னும் இருக்கு பதிவு நாடாக்கள். சரியா, இப்ப நாங்க கொஞ்சம் முந்தி மாறி இதுக்கு முன்னுக்கு போறதில்ல. என்னன்னு கேட்டால், ஜனங்கள் சொல்றாங்க, நீங்களே விவாதிக்கிறீங்க, இதனால மாற்று மதத்தவர்கள் எங்கட மார்க்கத்தை பிழையா நினைக்கிறாங்க. என்ன தம்பிலாக்குள்ள சண்டை அவங்க கதைக்கிறாங்க, சிஐடி போட்டு வந்து பாக்குறாங்க, பல பிரச்சனை தவிர்த்து கொள்ளுங்க. உலமாக்கள் கூடி கதைங்க, பள்ளியில இருந்து ஒரு வீட்டுக்குள்ள இருந்து கதைங்க அப்படின்னு. இனி நாங்களும் பார்த்தா நல்ல விஷயம், என்ன அவர் பொதுமக்கள் அப்படி கூடி இடத்துல சொல்லும் போது இனி இது தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லை, நல்லதுதான். அதனால நாங்கள் சொல்றது இன்றைக்கும் கூப்பிடுறோம், இந்த நாங்கள் சொல்றது சரியா பிள்ளையா, சரின்னா ஏற்றுக்கொள்ளுங்க, பிள்ளையா வாங்க உலமாக்கள் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் அழகா நாங்கள் பள்ளியில வீட்டில் உட்காந்து கதைப்போம், அதை நீங்க பதிஞ்சு கொள்ளுங்க, பதிஞ்சு கொண்டு போய் வேண்டிய ஆளுக்கு கொடுங்க. இப்படி பகிரங்கமா நோட்டீஸ் போட்டு ஹூஹாண்டு விவாதம் வைக்க எல்லாரும் வாதம் அடி குட்டி வெட்டு குத்து கடைசியில் கொலிசிக்கு போக வேண்டிய, அங்க போனோன்னு அவங்க என்ன சொல்றாங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு, எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு, வரலாற்றுதா இல்லையா, நெஞ்சில கை கட்டுறதா இல்லையா, எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது. சில இடத்துல சொல்லிருக்காங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கள்ல வாங்க கரைச்சல் அப்படியே நடந்துருக்கு. சொல்லால இந்தியாவில் பெரிய பயங்கரமான சண்டை அடிப்படி விட்டு குத்து எல்லாம் பொலிச்சு போயிடுச்சு, என்ன விஷயம் கேட்கிறாரு, என்ன 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 ஏன் பிரச்சனை, இல்லை நாங்கள் விரல் ஆட்டின வெட்டி போட்டாங்க, விரல ஏன் வெட்டினீங்க, இல்லை விரல் ஆட்டக்கூடாது எங்களை இதில். இப்போ அவர் கேட்டால், என்னப்பா இது, காந்தி அந்த காலத்தில் வெள்ளக்காரனை எதிர்த்து போராடி பல உயிர்களை கொடுத்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லி சுதந்திரம் எடுத்தாரு, அப்படி சுதந்திரம் எடுத்த இந்த நாட்டில் இந்த விரல ஒரு ஆளுக்கு இப்படி செய்யலாதா கேட்டாராம் போலீஸில் பெரியவர். அப்படி இந்த நாட்டில் இந்த விரல் ஆட்டு சுதந்திரம் இல்லையா சொன்னாராம், இதெல்லாம் சரி வராது, ஆட்டுறவங்க ஆட்டுங்க, ஆட்டாம இருக்க ஆட்டாம இருங்க, சொல்லுங்க, சண்டை பிடிச்சிங்களா முழு பேரையும் கூட்டுக்க போடுவோம், பள்ளியை கூட்டுவோம், இதுதான் நடக்குது, இதான் அவங்க செய்வாங்க, இது நாமளே காட்டி கொடுக்க நம்மளோட மார்க்கத்தை. அதனால இந்த விவாதம் இருக்குது, இது நல்ல ஒரு விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல இல்லை. நான் செஞ்ச ஒவ்வொரு விவாதங்களையும் அல்ஹம்துலில்லாஹ் பல பேர் வந்து இஸ்லாத்தை தழுவுனாங்க, உள்ளுக்கு வந்தாங்க பயிர் செஞ்சு. ஒரு புத்தளம் ஒரு கூட்டத்தில் விவாதம் முடிய வாராங்க போலின்ல ஒரு பத்து பன்னெண்டு பேர், இப்படி நடக்குது. இருந்தாலும் சில கெடுதிகளும் இருக்குது, நீங்க வேண்டிய உலமாக்களை, அது யாரா இருந்தாலும் சரி, நாம சொல்லித்தானே இருக்கிறோம். அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறாங்க பெரும்பெரும் ஆளுக்க வேந்தர்கள், உபவேந்தர்கள், ஈராக்கு சிரியா சவுதி வந்தா நம்மளை ஒரு ஆள் கதைக்க, நான் சொன்னேன் கேட்டார் கூட்டிகிட்டு வர்ற ரெண்டு உலமாக்களை சவுதியில கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னேன். இலங்கையில பல பிரிவுகள் இருக்குது, கூட்டிக்கிட்டு வாங்க, ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் ஒரு இடத்துல உட்காந்து அழகா கதப்போம், இது பிளண்டு சரின்னு சொன்னா அவங்களாம் ஏற்றுக்கொள்ளட்டும், விரும்புனா பிளண்டு சொன்னா நாங்க திருந்தி கொள்வோம், அவ்வளவுதான். நாம தெளிவா சொன்னோம் ஒரு முறை அக்கறைப்பட்டு அன்சார் மூலவி, மூலவி நாங்க முன்வைக்கக்கூடிய இந்த மார்க்கம் ஹக்கு குர்ஆன் ஹதீஸ், இது பிளண்டு நீங்க நிரூபிச்சு காட்டுங்க, நிரூபிச்சிங்கன்னு சொன்னால் ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு இருக்கக்கூடிய 33 கிளையும் உங்களுக்கு தந்துடுவோம் ஹதியாவும், அது கூட ஜமாஅத் இல்லாம போயிடும், தேவையில்லையே, நிரூபிங்க பார்ப்போம். ஒரு காலமே இல்லை, இது தெளிவான மார்க்கம் நாங்கள் சொல்லி, இது ஹக்கான மார்க்கம், இதில் சேர்ந்தால் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது, முயற்சி செய்யுங்க. இதில் யாரும் கோவிக்க வேண்டிய மனவருத்தப்பட வேண்டிய தேவையில்லை, எங்கட கடமை ஹக்க சொல்றது நம்மளை அல்லாஹ் பிடிப்பான். ஏன் சொல்ல இல்லை, நம்மட கடமை ஹக்க சொல்றது, யாரையும் நாம நிர்பந்திக்கிறேன் இல்ல. ஒரு கணவன் பையத்தை செஞ்சிட்டு பிறகு மனைவியை கூட்டி வருவார், நாங்கள் கேட்போம் அந்த மனைவிட்ட என்ன நீங்க விரும்பி வாரீங்களா கணவனால நிர்பந்திக்கப்பட்டவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீ பயத்தை செய்ய தலா கூட்டுவோம், அவங்க பயந்து இல்லை நான் பயத்தை செய்யப்படுறேன்னு வந்துடுவாங்க, ஒன்றும் வழங்காது. அவன் அப்படி இல்லை, ஏன்னா அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், இக்ராஹ ஃபித்தி, மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது. கத்த பையன ருஸ்து மினல் கை, சத்தியம் அசத்தியம் எது என்பது தெளிவாகிவிட்டது. எனவே யார் இந்த சத்திய மார்க்கத்தை பிடிக்கின்றாரோ அவர் அறுபடாத கைத்தை பிடித்துக் கொண்டார். இப்ப நாம யாரையும் நிர்பந்திக்கல, சொல்ற விரும்பினவங்க ஏற்றுக்கொள்ளலாம். இப்ப கூட ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க பயத்து செய்ய ஒரு ஊர்ல எல்லாம் முடிஞ்சு வாங்க அப்படின்ட்டு. சுஜூது செய்கின்ற வேளையில் ஒரு சுஜூது செய்துவிட்டு அடுத்த சுஜூது செய்வதற்கு இடையில் கையை நீட்டுகிறார்கள், இதற்கு தெளிவான ஆதாரம் அபூ தாவூதுல சஹியான ஹதீஸ் வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இந்த இடையில விரலை உசத்தி நீட்டி அசைச்சதாக துஆ வரும்போது. அப்படி ஹதீஸ் நேரடியாக உங்களுக்கு தேவைன்னா நீங்க கேட்ட நாம எடுத்து தருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் மக்கா மதீனா தவிர்த்த இடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பையத்து செய்து இஸ்லாத்தை ஏற்ற மக்கள் இருந்தார்கள், அவர்கள் யார்? அதே போன்று வரக்கத்து இப்னு நௌஃபல் போன்றவர்கள், ஏனைய நாடுகளில் இருந்தவர்கள் இருந்தனர், அவர்கள் யார்? முஸ்லீம்களா? இதுல ரெண்டு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, மக்கா மதீனா அல்லாத இடத்துல உள்ளவங்களும் பையத்தை செஞ்சாங்களா அப்படின்னு. எவ்வளவோ பேர் இருந்தா எல்லா ஹதீஸ்ல வராது, ஒரு ஹதீஸ்ல வருது. ஏழு பேர் வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்துக்கு யமன் நாட்டில் வந்து, ஆறு பேர் வந்து பையத்தை எடுத்தாங்க, ஒரு ஆள் வண்டிக்குள்ள இருந்தார் வர இல்லை. அவ என்னன்னு கேட்க தொழுநோய் சொன்னாங்க அவருக்கு, தொழுநோய். அப்ப சொன்னாங்க அவர் அப்படி இருக்கட்டும், ரெண்டு அவங்க மஸ்ஜித் அங்கே அங்கே இருந்து கொண்டே பையத்தை எடுத்து சொன்னாங்க, பையத்தை எடுத்தாச்சு கூட்டிகிட்டு போவோம் அந்த வந்திருக்கிறான். இதே போல கிறிஸ்தவர்கள் மூணு பேர் வந்தாங்க, வந்து சொன்னால் எங்களுக்கு கிறிஸ்த கோயில் ஒன்று இருக்குது, நாங்கள் இஸ்லாத்தையே தழுவப்படுறோம், என்ன செய்ய? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவங்ககிட்ட பையத்தை எடுத்து ஒலி செஞ்சு அந்த தண்ணியில் கொஞ்சத்தை கொடுத்தாங்க, கொண்டு போய் நீங்கள் அந்த கோயிலில் இதை தெளித்து விட்டுட்டு தெளித்து இது பண்ணி துப்புரவு பண்ணிட்டு நீங்கள் சொல்லுங்க அப்படின்ட்டு. இதே போல ஒரு ஊர்லேருந்து வந்தாங்க கொஞ்சம் பேர், அது சரியாக ஞாபகம் நாலு பேரும் ஆறு பேரும் ஞாபகம் இல்லை, வந்தாங்க எல்லாரையும் பையத்தை எடுத்தாங்க, ஒரு ஆள்கிட்ட எடுக்க இல்லை. அப்போ அவர் சொன்னால் என்னட்டையும் எடுங்க, சொன்னாங்க கழுத்தில் நூல் கிடக்குண்டாங்க, ஏன்னா அது சிறுக்கு, சிறுக்கு வைக்க மாட்டேன்னா பையத்தை செய்யுது. அப்போ பிச்சு வீசினால் பையத்தை எடுத்தாங்க. அடுத்த கேள்வி, நஜாஷி மன்னர் வரக்கா போன்றவர்கள் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பஹி வந்துட்டு தாவத்து செய்யுங்க என்ற கட்டளை வர முடிஞ்சு மௌத் ஆயிட்டாங்க வரக்கா. ஆனா அவங்க முஸ்லீம், எப்படி கிறிஸ்தவ கூட்டம் 72 ஒரு கூட்டம் சொர்க்கம் அதுல உள்ள ஆள் தான் அவங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வரக்காவை நான் சொர்க்கத்தில் காண்கிறேன் அப்படின்னாங்க. அப்ப நபிக்கு இந்த தாவத்து செய்யக்கூடிய கட்டளை வந்ததுக்கு பிறகு வரக்கா இருந்தால் கட்டாயம் பயத்து செய்யணும், இல்லைன்னு சொன்னா என்ன சரி வராது, முந்தி மௌத்தாயிட்டாங்க. இதே போல நஜாஷி மன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தார், சந்திக்க கிடைக்கல ஆனா தொழுவிச்சாங்க. அப்ப சிலவங்க கேட்கிறாங்க, நஜாஷி மன்னர் பயத்து செய்யல முஸ்லீம் தானே, இப்ப நபி தொழுவிச்சிக்காங்க அப்படின்னு சும்மா ஒரு ஆளுக்கு தொழுவிப்பாங்களா? இப்ப நபி ஹிர்கல் மன்னருக்கு தொழுவிச்சாங்களா? அல்லாஹ்வுடைய விரோதி என்று சொன்னாங்க. ஆனா அவர் சொன்னார், நான் வந்தா நபியுடைய காலை கழுவ வேண்டார் தொழுவிக்க இல்லை. ஆனா நஜாஷி மன்னருக்கு தொழுவிச்சான், என்ன விளங்குது? அவர் முஸ்லீம் ஆகிருக்கிறார், கேட்கிறான் எங்க பையத்தின், அப்ப நாம கேட்கிறோம் எங்க களிமாக்கும். நஜாசி மன கலிமா சொன்னார். ஹாதீஸ்ல வர இல்லையே. அவ நடந்திருக்கு, ஒன்னும் யார்த்தையும் சொல்லி ஊட்டிப்பாங்க, அல்லது கடிதம் மூலம் நம்பிட்டு பையத்து செஞ்சு ஏதோ ஒன்னு நடந்திருக்கும், அவ்வளவுதான். தொழுவிச்சாங்க முஸ்லீம். அப்ப சும்மா முழு மன்னருக்கும் தொழுவிக்கிறான் மமதா போன. அப்ப ஏன் ஹெர்கல் மன்னருக்கு தொழுவிக்க இல்ல? அப்ப அவங்க நம்பிட்டு இஸ்லாத்தை தழுவி வைக்கிறாங்க. அப்ப இவங்களோட சந்தேகம் இதுதான், பையத்து வர இல்லை. அப்ப நாம கேக்குற கலிமாவும் வர இல்லை, அவ்வளவுதான். அப்ப நீங்க சொல்லுங்க, கலிமா இல்லாமலும் முஸ்லீம் இருக்கலாம், அப்படியா? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அடுத்தது ஒரு சிறந்த ஒரு அமல் இருக்குது, தஸ்பீஹ் தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை ஒரு ஆள் தொழுதால் அவருடைய முழு பாவங்களும் அழிக்கப்பட்டு விடும், இன்றைக்கு பிறந்த பிள்ளையை போல. சிறந்த ஒரு அமல், கொஞ்ச நேரம் பிடிக்கும், ஒரு 15 நிமிஷம். இத இந்தியாவை சேர்ந்த தௌஹீத் ஜமாத்தில் உள்ள பி ஜெயினுல் ஆப்தீன், இந்த லைஃபான ஹதீஸ் தஸ்பீஹ் தொழுக கிடையாது, பிதுஅத் என்று வெளியிட்டார். நாங்கள் அந்த ஹதீஸை எடுத்து ஆய்வு செஞ்சு பார்த்தா அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹதீஸ். அதனால அவருக்கு ஒரு மறுப்பு தெரிவித்து நாங்கள் ஒரு புஸ்தகம் வெளியிட்டோம், தஸ்பீஹ் தொழுக என்று. எங்க அப்போ அந்த புஸ்தகம் எங்களை இருக்குது. இது நீங்கள் முடியுமான வரை ஒவ்வொருவரும் ஒரு புஸ்தகம் ரெண்டும் நீங்கள் எடுங்க, அதுக்குள்ளே ஹதியாவை கொடுத்து அதுங்க பள்ளிக்குள்ளே விற்கல, அங்கே வெளியில் அங்கிட்டு கொண்டு போய் நீங்களும் படிங்க, மற்றவங்களுக்கும் கொடுங்க. அதில் தாவத்தும் இருக்குது, மற்றவங்களுக்கும் அல்லாஹால் நேர் வழியை கொடுப்பான். ஒரு சிறந்த ஒரு அமல் தஸ்பீஹ் தொழுகை. அப்போ நாங்கள் தெளிவாக நிரூபிச்சிக்கோம், இது சஹீஹான ஹதீஸ், இது லைஃப் அல்ல. அப்படி இப்படி பி ஜெயினுல் ஆப்தீன் பல பிள்ளைகளை செஞ்சிருக்கிறார். சூனியம் இல்லைன்னு சொல்கிறார், கூடிய சீக்கிரம் நாங்கள் சூனியம் இருக்குது என்று ஒரு சொற்பொழிவு நாங்கள் புத்தளத்தில் பகிரங்கமாக செய்யணும்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கிட்டீங்க, இன்ஷால்லாஹ் கூடிய சீக்கிரம் நடக்கும். அப்போ முடியுமானவங்க அவங்களோட ஹதியாவை கொடுத்து அங்கிட்டு வெளியில் வச்சு அந்த புஸ்தகத்தை வாங்கி கொடுங்க. ரெண்டாவதுக்கு அந்த புஸ்தகம் சலாத்து தஸ்பீஹ், தஸ்பீஹ் தொழுகை ஆதாரமற்றதா அடிப்படை அற்றதா அப்படின்னு தலைப்பில் நாங்கள் எழுதினது. இது கட்டாயம் படிக்க வேண்டிய ஆளுக்கு, படிக்க வேண்டிய புத்தகம் இது. அப்போ ஹதீஸ் கலையில் யார் பலகீனமாக இருக்கிறாங்க, யார் ஓட்ட விடுறாங்கிறது தெரிஞ்சு கொள்ளலாம் இதில். அப்போ குரான் ஹதீஸை யார் சரியாக வழங்குறாங்க, யார் பிழையாக வழங்குறாங்க இது தெரிஞ்சு கொள்ளலாம். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك